கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை, விடுதலை. தேவ ஆவியானவர், தேவ ஆவியானவர், த ஸ்பிரிட் ஆஃப் காட், த ஸ்பிரிட் ஆஃப் காட், த ஸ்பிரிட் ஆஃப் காட், போதிக்கிற ஆவியானவர், தேவ ஆவியானவர், ஆட்கொள்ளுங்க ஐயா, ஆட்கொள்ளுங்க, எங்களை ஆட்கொள்ளுங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க ஆவியானவர். ஹோலி ஸ்பிரிட், ஆவியான தேவரே, உமக்கு நன்றி ஐயா. ஆவியாய் அதர்சனமான தேவனாய் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிற எங்கள் தேவாதி தேவன், சபையிலே உம்முடைய நாமத்துக்குரிய மகிமை கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா, செலுத்து. எங்களுக்கு அல்ல கத்தாவை, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதால் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் இதயத்தின் வாஞ்சியெல்லாம் நீ தானப்பா, உம்மை தேடித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் ஆத்தும தாகத்தை தீர்க்கிற தெய்வம் நீ தானே. ஒருவன் தாகமார்ந்த இடத்துல வந்து பாடம் பண்ண கடவுளை சொன்ன தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவே, எங்கள் ஒவ்வொரு உடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு போதியுங்க, உடைய வேதத்தில் இருக்க ரகசியங்களை காணும்படி எங்களுடைய கண்களை திறந்துருங்க, கேட்கிற வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையில கை கொண்டு நடக்க பலந்தாரு. அறிவு எங்கள் வாழ்விலே அனுபவமாக எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் மட்டும் அன்றாரு. இயேசுவை தாமத்தில் வேண்டிக்கொள் நல்ல பிதாவே, ஆவே ஆவே. கர்த்தருடைய சுத்தராபத்திற்கு பகுமை உண்டாகுவதாக. தேவனுடைய செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். இன்றைய செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்க போறோம். என்னுடைய கூட திருப்பிக் கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம், அதில் 1-6 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம்.
பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதை நிரப்பிட்டு, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாசையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள்.
சரி, பெந்தெகோஸ்தே நாளிலே நடந்த சரித்திரத்தை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். பெந்தெகோஸ்தே என்றால் 50 என்று அர்த்தமாகும். கிறிஸ்துவத்தின் 3வது நபராகிய பரிசுத்த ஆவியாகிய தேவன் மேல்விட்ட அறையிலே கூடியிருந்த கிட்டத்தட்ட 120 பேர் மேலும் காடக்கூடிய பிரகாரமாய் பிரிந்திருக்கிற அக்னி தாவுகள் வடிவத்திலே அங்கே கூடியிருந்த எல்லோரும் மேலும் இறங்கி வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பு அபிஷேகத்தினால் உண்டான அழகான மாற்றங்கள். ஓ, அபிஷேகத்தினால் உண்டான ஆழமான மாற்றங்கள். ஆண்டவர் இயேசு பரிசுத்தில் இருந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் குறித்து தெளிவாக பேசியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நான் போய் உங்களுக்கு வேறொரு தேற்றரவாளரை, கம்ஃபர்ட்டர், என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிற தேற்றரவாளராகிய வேறொரு ஒருவரை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு யோவான் 14வது அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னபடியே பெந்தெகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியாகிய தேவன் தெரிந்திருக்கிற டாபுகள் வடிவில் அங்கே கூடியிருந்த கிட்டத்தட்ட 120 பேர் மேல் பத்தி இறக்கிறாரு சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த 120 பேருக்குள்ளும் மரியா இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளும் இயேசுவின் சகோதரர்கள் உட்பட அப்போஸ்தலர்கள் உட்பட கிட்டத்தட்ட 120 பேர் வேல்வெட்டறையிலே அவர்கள் காத்திருந்திருக்காங்க. சோ ஏன் அப்படி அவர்கள் வேல்வெட்டறையிலே காத்திருந்தார்கள் சொன்னால் அதை குறித்து வேத நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. பார்ப்போம் முதலாம் அதிகாரம், அப்போஸ்தலர்கள் முதலாம் அதிகாரம் 4:5 வசனங்களை சீக்கிரமா படிங்க. முதலாம் அதிகாரம் 4:5 வசனம்.
அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல்
என்னிடத்தில்
கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த முக்கியமான கட்டளையின் அடிப்படையிலே இங்கே இவர்கள் ஒரு இடத்திலே ஒருபடப்பட்டு கூடி வந்து அவர்கள் காத்திருந்திருக்கிறார்கள். சரி, ஆகவே இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எழுந்தள்ளி போகிறதுக்கு முன்பே ஆவியானவரை குறித்து அவர்கள் காத்திருக்கும்படி கட்டளையிட்டார் சொல்லி இந்த வேத புத்தகத்தில் நாம் தெளிவாய் நாம் பார்க்கிறோம். சோ இதை குறித்து இயேசு சொல்லும் பொழுது, நீங்க சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்நான பருவிகள் என்று சொல்லி சொன்னார். சோ சில இடங்களிலே நாம் பார்க்கிறோம் ஆவினாலும் அக்னினாலும் ஞானஸ்தானம் என்று சொல்லி. நான் சொல்றது தயவுசு கொஞ்சம் கவனிங்க, அக்னி ஞானஸ்தானம் என்று சொல்லி புறம்பாக ஒன்று கிடையவே கிடையாது. நல்ல விளைவுகள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தான் அக்னி ஞானஸ்தானம் என்று சொல்றார். யோவான் ஸ்தானம் சொல்லும் பொழுது பரிசுத்தாவினாலும் அக்னினாலும் அவர் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். ஆனால் இன்னைக்கு சில பேர் அக்னி ஞானஸ்தானம் என்று அதை புறம்பு எடுக்கிறார்கள். அது தவறு. அவர் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் தருகிற ஞானஸ்தானம் தான் அக்னி ஞானஸ்தானம். அதை தவிர புறம்ப ஒரு அக்னி ஞானஸ்தானம் கிடையாது. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வாக்கு தத்துவப்படி வேல்வெட்டறையிலே அப்போஸ்தலர்கள் உட்பட இயேசு கிறிஸ்து தாயாகிய மரியாளும் இயேசு கிறிஸ்து சகோதரர் உட்பட அவர்கள் ஓரிடத்தில் வந்து கூடியிருந்த போது என்ன நடந்திருக்கிறது என்றால், திடீரென பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு பெரிய சத்தம் அந்த வீடு முழுவதை நிரப்பிட்ட. நீங்க இந்த காரியத்தை கொஞ்சம் உங்களுடைய கற்பனையில கொண்டு வர, 120 பேர் கிட்டத்தட்ட கூடியிருக்கிறார். எதற்காக? இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்குத்தத்தம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக, பரிசுத்த ஆவியோட நிரப்புதலுக்காக காத்திருக்காங்க. சோ காலை வேளையிலே திடீரென பலத்த காட்டு அடிக்கிற ஒரு முழக்கம் போல ஒரு பெரிய சத்தம். இந்த சத்தம் கேட்ட போது, இந்த சத்தம் கேட்ட போது ஆவியானவர் அக்னி மயமான நாவுகள் வடிவிலே ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கினார். அப்படியானால் அங்கே கூடியிருந்த எல்லோரும் காணத்தக்கதாய் லிட்டரலாக தங்கள் மாமிச கண்களாலே ஆவியானவர் அக்னி மயமான பிரிந்திருக்கிற நாவுகள் வடிவத்திலே அவர்கள் எல்லோரும் மேலும் வந்து இறங்கினதை அங்கு இருந்தவர்கள் பார்த்திருக்காங்க, கண்டிருக்காங்க, கண்ணாலே பார்த்து. சோ இப்படி இறங்கி ஆவியானவர் அவர்கள் மேலே வந்த உடனேதான் அவர்கள் என்ன செய்திருக்கார்கள், அந்த 120 பேரும் அவர்கள் ஆர்ப்பரித்து அந்நிய பாஷைகளிலே பேச தொடங்கினு சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப கவனி, இப்ப பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு பெரிய சத்தம் எதற்காக என்றால், உள்ளே இருக்கிறவர்கள் கேட்கிறதுக்கு அல்ல. நான் சொல்றது நல்லா கேட்டுக்கொள்ள, பலத்த காற்று அடிக்கிறது போல ஒரு பெரிய முழக்கம் போல சத்தம் உள்ளே இருக்கிற 120 பேர் கேட்கிறதுக்கு அல்ல. இந்த சத்தம் வெளியே அவர்களை சுத்திலும் இருக்கிற ஏராளமான ஜனங்கள் கேட்கும்படி இந்த பெரிய சத்தம் கேட்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இப்படி பெரிய சத்தம் உண்டான போதுதான் அவர்கள் இருந்த வீட்டை சுத்திலும் இருந்த ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவர்கள் இருந்த இடத்தை இருந்த வீட்டை தேடி ஓடி வந்திருக்காங்க. இங்க என்ன நடக்குது? சம்திங் இஸ் கோயிங் ஆன், சோ வாட் இஸ் ஹேப்பனிங் இங்க என்ன நடக்குது? ஒரு பெரிய சத்தம், திடீரென திடீரென பார்த்தால் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல பெரிய சத்தம், பெரிய இறைச்சல் கேட்கிறது. இங்க என்ன நடக்கிறது? இந்த வீட்டில என்ன சம்பவிக்கிறது என்பதை பார்க்கிறதுக்காக அந்த வீட்டை சுத்தி இருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அப்போஸ்தலர்கள் கூடியிருந்த வீட்டை தேடி ஓடி வந்தார்கள். சோ இவைகளை குறித்து சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 16 நேஷன்ஸ், கிட்டத்தட்ட 16 இன ஜனங்கள் அந்த இடத்துல கூடி வந்த ஏழாம் வசனத்தை படிங்க சீக்கிரம்.
எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவர் ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? இப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாதகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே. இதப்படி பார்த்தரும் மேதரும் ஏலாமித்தரும் மெசபொத்தாமியா ஜூதேயா கப்பத்தோகியா பொந்து ஆசியா பிகிரியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளில் குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூதம் ஆக்க தமிழ்ந்தவர்களும் கிரேத்தரும் அரபியரும் ஆகிய நம்முடைய பாதகளில் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள்.
தேவ மகத்துவங்களை பேச கேட்கிறோமே, தட்டு சீம் போட்டது பாருங்க. கிட்டத்தட்ட 16 இன ஜனங்கள் இந்த சத்தம் கேட்டபோது இந்த 16 இன ஜனங்களும் அந்த இடத்தை தேடி ஓடி வந்திருக்கார். திரளான ஜனங்கள் இப்ப கூடியிருக்கிறார். சோ இப்ப பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல சத்தம் உண்டான போது தேவ ஆவியானவர் அக்னிமயமான நாபுகள் வடிவிலே 120 பேர் மேல வந்து இறங்கிறார். இந்த சத்தம் கேட்டபோது அந்த இடத்தை சுற்றிலும் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடி வந்து இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்க்கிறார்கள். சோ இப்ப என்ன நடக்கிறது? இவர்கள் எல்லாரும் அது கூடி நிக்க உள்ள இருந்த 120 பேரும் என்ன செஞ்சிருக்கார்கள்? அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசியிருக்கிறார்கள். அந்நிய பாஷைகள் என்றால் அவர்களுக்கு பேசுறவர்களுக்கு புரியாத பாஷை அந்நிய பாஷை. நன்றா கவனி, அந்நிய பாஷை என்றால் பேசுறவனுக்கு புரியாத பாஷை அந்நிய பாஷை. எனக்கு தெரிஞ்ச பாஷையிலே நான் பேசும் பொழுது எனக்கு அது அந்நிய பாஷை இல்லை. எனக்கு தெரியாத ஒரு பாஷையை நான் பேசும் பொழுது அது எனக்கு அந்நிய பாஷை. அதை குறித்து நான் பிறகு சொல்றேன், இப்ப என்ன கவனிங்க. சோ அவர்கள் எல்லோரும் அந்நிய பாஷையிலே என்னத்தை பேசியிருக்கள் என்பது அதை விட முக்கியம். சோ வாசித்த வசனத்தில் சொல்லப்படுறது இவர்கள் எல்லோரும் தேவ மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. சோ அப்ப அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் தேவ மகத்துவங்களை பேசுகிறான் என்கின்ற தெளிவான சத்தியத்தை நாம புரிந்து கொள்ளவனும் அறிந்து கொள்ளவனும். ஏன் நான் இதை அழுத்துகிறேன் சொன்னால், இன்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்தும் அந்நிய பாஷைகளை குறித்தும் அங்காங்கே சில தவறான போதனைகள் இருக்கிறது, நீங்கள் அறிவீர்கள். ஆகவே உங்களுக்கு நான் சத்தியத்தின்படி சொல்லுகிற காரியம் தயவு செய்து நன்றாய் கவனியுங்கள். இதா நீங்கள் அந்நிய போதனைகள்னா அழைப்புண்டு அலையாதிருங்கள். வேதம் தெளிவாய் சொல்றது, அவை அங்கொன்று இங்கொன்றுமாக நாம் எடுக்காதபடி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வேத சத்தியங்களை சரியாக தெளிவாக அறிந்து புரிந்து நாம் நடக்க கபடமாக இருக்கோம். சோ இவர்கள் எல்லோரும் தேவ மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. அப்ப அவர்கள் 120 பேரும் என்ன செய்திருக்கார்கள்? 120 பேரும் அந்நிய பாஷையிலே தேவனுடைய மகத்துவங்களை பேசியிருக்கிறார்கள். They don't understand what they speak. அவர்கள் என்ன பேசுகிறார்கள் அவர்கள் அறியார்கள். ஆனால் அவர்கள் அறிய வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன் தெரியுமோ? அன்றைய கவனிங்க, நானும் அந்நிய பாஷைகள் பேசுகிறேன். இங்க எல்லோரும் அந்நிய பாஷைகளை ஆவியில நிரம்பி ஆண்டவர் தருகிற வரத்தின்படி கிருபையின்படி நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆனால் இன்று வரைக்கும் அந்நிய பாஷை எனக்கு விளங்காது, எனக்கு விளங்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன் தெரியுமோ? நான் பேசுறது தேவனை நோக்கி அன்ற விளங்கும். இன்னும் ஒரு நபரை நோக்கி இன்னொரு நபரோடு பேசினால் நான் பேசுறது அவருக்கு விளங்கணும் அல்லது எனக்கு விளங்கணும். ஆனா நான் பேசுகிறது தேவனோடு. சோ நான் பேசுகிறதை நான் விளங்காவிட்டாலும் தேவன் விளங்குகிறார். நன்றா விளங்க கொள்ளுங்க. நான் பேசுறது அந்நிய பாஷை, நான் விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நான் பேசுறது தேவன் விளங்குகிறார். ஆனா ஒன்று எனக்கு தெரியும், நான் அந்நிய பாஷையில பேசுறது தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறேன் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே நாம் அந்நிய பாஷையில பேசும் பொழுது நாம் அதை விளங்கித்தான் ஆக வேண்டும் என்கின்ற வியாக்கியானங்களுக்கு இங்கே இடம் இல்லை. இப்படிப்பட்டவர்கள் குறித்து விவாதங்களுக்கும் நாம் தலை கொடுக்கிறதுக்கு தேவையும் இல்லை. ஆகவே நான் உங்கள் சொந்த சத்தியத்தின்படி இவர்கள் எல்லோரும் அவர்கள் புரியாத பாஷைகளிலே அவர்களுக்கு தெரியாத பாஷைகள், அதுவும் ஆவியானவர் அவர்கள் மேல வந்த உடனே இவர்கள் பேசுகிறார்கள். ஆகவே தேவன் அவர்களுக்கு கொடுத்த பாஷை அவர்களுக்கு விளங்காத பாஷை, ஆனா தேவன் விளங்குகிற பாஷை இது அந்நிய பாஷை. இது ஏன் கொடுக்கப்படுது சொன்னால், இந்த அந்நிய பாஷை எதற்கு கொடுக்கப்படுது சொன்னால் அதையும் மிக தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்நிய பாஷை நமக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய பிரதான நோக்கம் நம்முடைய சொந்த பக்தி விருத்திக்காக, செல்ஃப் எடுபிகேஷன், சுய பக்தி விருத்திக்காக ஆண்டவர் கொடுத்த பாஷை அந்நிய பாஷையா. சோ அந்நிய பாஷை அடுத்தவன் பக்தி விருத்திக்கு அல்ல, நீ பக்தி விருத்தி அடைறதுக்காக தேவன் உனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறது அந்நிய பாஷையாகும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நாம் அதிகமாக ரட்சிக்கப்படாதவர்கள் மத்தியிலே அந்நிய பாஷைகளை பேசுறதை கொஞ்சம் தவிர்த்துக் கொள்றது நல்லது. ஆனா தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவ ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் சபை கூடி வரும் பொழுது நன்றாக ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி தேவ மகத்துவங்களை சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவதற்கு என்ன தடை, ஏது தடை? ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்பட்டார். ஆகவே என கருமன தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். இந்த 120 பேரும் ஒருவர் கூட தப்பில்லை, எல்லார் மேலும் ஆவியானவர் இறங்கி வந்தார் அக்னிமயமான நாவுகள் வடிவிலே. என்ன கருமானவர்களே, எல்லோரும் ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள், அந்நிய பாஷைகளை பேசினார்கள், அது தேவ மகத்துவங்களை பேசினார்கள் சொல்லி வேதத்தை சொல்லப்படும். இன்னொரு வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். அந்த 13 வசனத்தை படிக்க சீக்கிரம். 13
மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்.
அடுத்த இன்னொரு பக்கம், இது மறுபக்கம், இவர்கள் எல்லோரும் ஆவினால நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசி தேவ மகத்துவங்களை சொல்லி தேவனுக்கு ஆராதனை செய்து தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது கூடியிருந்த ஜனங்களுக்குள்ளே கேள்விகள் உண்டாயிட்டு, சிலர் இவர்கள் இப்படியெல்லாம் பேசுகிறான்னு சொல்லி சிலர் பிரமிப்படைந்தார்கள். ஆனா சிலரோ என்ன சொன்னாங்க தெரியுமோ, இவர்கள் மதுபானத்தினாலே நிறைந்திருக்கிறார்கள். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இவர்கள் குடித்து வெறித்திருக்கிறார்கள், ஆகவே இவர்கள் இப்படியாய் அலப்புகிறார் சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்படியானா நமக்கு ஒன்று தெளிவாகிற தெரியுமோ, பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் மதுபானம் குடித்தவன் போல இருப்பாப்பார். ஹலோ, ஆவினால நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் மதுபானம் பண்ணுறவன் போல இருப்பான். இங்க பாருங்க, இவர்கள் ஆவினால நிரப்பப்பட்ட போது பக்கத்தில் இருக்கிறவர்களை மறந்து விட்டாங்க, என்ன நடக்கிறது என்பதை மறந்து விட்டாங்க. தேவன் அவர்களை அவ்வளவாக நிரப்பினபடியால் தங்களை மறந்து, சூழ்நிலைகளை மறந்து, பிரச்சனைகளை மறந்து, கஷ்டங்களை மறந்து, மனம் திறந்து தேவனை அந்நிய பாஷைகளிலே தேவ மகத்துவங்களை பேசி ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கான்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இடக்கருமானுகளே, ஆவியின் நிரப்புதல் மிக மிக அவசியமாகும், பரிசுத்தாவின் அபிஷேகம் மிக மிக அவசியமாகும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டே ஆக வேண்டும். எல்லோரும் ஆவியினால நிரப்பப்பட வேண்டும். இது தேவனுடைய சித்தம், இது தேவனுடைய வசனம். ஒருவனாவது நாம் தள்ளுபடியாக கூடாது, எல்லோரும் தேவ ஆவியில் நிரப்பப்படும். இப்ப ஒரு காரியத்தை சொல்ற கவனிங்க, ரட்சிக்கப்பட்டும் ஆண்டவருக்கென்று பலமாக ரட்சிக்கப்பட்டும் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து சத்தியத்தின்படி சாட்சியாக வாழ முடியாமல் இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் தெரியுமா? நான் சொல்றது கவனி, ரட்சிக்கப்பட்டாலும் இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசித்து பாவத்துக்கு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், முழுக்க ஞானஸ்தானம், தண்ணி ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு, ஆனால் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம், சத்தியத்தின்படி வாழ வேண்டும் என்ற ஒரு துடிப்பு, கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தாகம் இன்னும் நமக்குள்ள காணப்படாததுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமோ? நான் சொல்றேன் கேளுங்க, நாம இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனுஷனுக்குள்ளே தேவனுக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு துடிப்பு, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுக்குள்ளே கர்த்தருக்காய் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு பாரம், ஒரு துடிப்பு, ஒரு வேகம், ஒரு தாகம் இருந்தே ஆகும். இதை குறித்து யாக்கோபு ரூபத்தில் வாசிக்கும் பொழுது, உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உடையவராக இருக்கிறார் என்பதை அறியுகிறார். அப்படி நமக்குள்ள தேவ ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்குமாக இருந்தால் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக வாழ வேண்டும் என்ற ஒரு துடிப்பு நமக்குள்ள இருக்கும். ஆனா இன்றைக்கு என்ன அதிகமாக சபைகள் என்ன நடக்கிறது, இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசித்து புளிக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறார் எடுத்து அப்படியே இருந்தவர். ஆனா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், கர்த்தருக்காக வாழ வேண்டும், சத்தியத்தின்படி ஜீவிக்க வேண்டும், ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும், தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு துடிப்பு தன்னங்களுக்குள்ள இல்லாமல் போகுது. இதனாலதான் சபைகள் வளர வேண்டிய அளவுக்கு வளரல, நீயும் நானும் வளர வேண்டிய அளவுக்கு வளராமல் இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் நாம இன்னும் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறோம். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக் கொண்ட பொழுது அந்நிய பாஷைகளை அவர்கள் பேசியிருக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் 10 அதிகாரம் சீக்கிரம் பாருங்கள். அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 44 என்பது இவ்வளவு தூரம் நாம வாரம் தேவனை தேடி வருகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளை நாம அறியணும், தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ள வளரணும், பெருகணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்படி சொல்றாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பி என்று அவரை அறிகிற த நாலேஜ் ஆஃப் காட், தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. இன்றைக்கு அநேகருக்கு ஆவியானவரை குறித்த அறிவு இல்லை. என்னை பொறுத்தவரை இன்றைக்கு இருக்கிற ஐரோப்பாவில் இருக்கிற சபைகளில் பரிசுத்தாமரை குறித்த அறிவு சரியாக இல்லை. அவர் தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஆவியான குறித்து சரியாக நாம் அறிந்து கொள்ளுவோம். சில பேர் என்ன சொல்றார்கள், ஆவியானவர் சொன்னா அது ஒரு சக்தி என்றார்கள். இது ஒரு நவீன உபதேசம், ஆவியானவர் ஒரு சக்தி. பட் நான் உங்களுக்கு சொல்ற சத்தியத்தின்படி ஆவியானவர் ஆள் தத்துவம் உள்ளவர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான தேவன். நாம திரியேக தேவனை வணங்குகிறோம், திரியேக தேவனை நம்புகிறோம், திரியேக தேவனை விசுவாசிக்கிறோம், திரியேக தேவனை போதிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயமுண்டா. அவர் பரிசுத்த ஆவியானவர் ஒரு சக்தி அல்ல, அவர் ஒரு பொருள் அல்ல, அவர் ஒரு சடப்பொருள் அல்ல, ஆவியானவர் ஆழ்த்தத்துவம் உள்ளவர்களுடைய சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்தாவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தள்ளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்தாவிய பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டார்.
பாருங்க, வசனத்தை கேட்ட எல்லார் மேலும் பரிசுத்தாவை இறங்கினார்கள் இறங்கினார். அப்போ 45 வசனத்தில் அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் நடந்திருக்குது. பேதர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் மேலும் பரிசுத்தாவை இறங்கி வந்திருக்கிறார். ஆவியான இறங்கின உடனே அபிஷேகத்தை பெற்று என்ன செய்திருக்கார்கள், அந்நிய பாஷைகளிலே பேசியிருக்கிறது நாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. இதற்குள்ள இன்னும் ஒரு காரியத்தை நாம் கவனிக்கிறது தெரியுமா, இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கல, ஆனா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்க. சுவிசேஷத்தை பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே எல்லாருமேலும் பரிசுத்தாவுக்கு இறங்கி எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள். இதை பார்த்தபோது பேதுருவே பிரமித்து போனார். ஆகவே என்ன சொன்னார் தெரியுமா, நம்மை போல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற இவர்கள் தண்ணீர் ஞானஸ்தானம் முழுக்க ஞானஸ்தானத்தை விளக்கலாம் கொண்டு போய் கொடுங்கடா ஞானஸ்தானம் உடனே. அன்றைக்கு சுவிசேஷத்தை கேட்டார்கள், அன்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார்கள், அன்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்தார்கள். ஆனா இன்றைக்கு ஒரு வருஷம் இல்ல, ரெண்டு வருஷம் இல்ல, மூன்று வருஷம் போனாலும் சுவிசேஷத்தை கேட்டாலும் தேவோட வசனத்தை கேட்டாலும் இன்னும் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு விருப்பமில்லையே, எதே பரிதாபம் யோசித்து பாருங்க. சோ கொட்டிலையும் வீட்டிலே கூடியிருந்த ஜனங்கள் அத்தனை பேரும் உண்மையாக ஆண்டவரை தேடி மெய்யான தெய்வத்தை அறிகிற ஆர்வத்தோடு இருந்தார்கள், தேவனை தேடுகிற உணர்வோடு இருந்தார்கள். ஆகவே கேட்ட எல்லாருமேலும் பரிசுத்தாவினம் இறங்கினார். ஆவியான இறங்கின போது அந்நிய பாஷைகளை அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அது மாத்திரமில்ல, தண்ணீர் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முதலே முழுக்க ஞானஸ்தானம் தண்ணீராலே முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முதலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்றார்கள். நானும் தண்ணி ஞானஸ்தானம் உழைக்கிறதுக்கு முதலே பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றேன். கர்த்தருடைய நாமத்தை பலருக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமுண்டாடு. எனக்கு அருமானவர்களே, கொன்னேரு வீட்டிலே பரிசுத்தாவின் இறங்கின போது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசினார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு 19 அதிகாரத்துக்கு சீக்கிரம் பாருங்க. 19 அதிகாரம் அப்போ சொல்ற 19 அதிகாரம் 5-7 வரைக்கும் படிங்க சீக்கிரமா.
அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள்.
அவர்கள் மேலே கைகளை வைத்த போது அவர்கள் ஆவியின் அபிஷேகத்தை பெற்று என்ன செய்தார்கள், பரிசுத்தாவி அவர்கள் வர அந்நிய பாஷைகளை பேசினார் சொன்ன பார்க்கிறோம். இங்க ஒரு குறிப்பு என்னவென்றால், நல்லா கவனிங்க, பெந்தெகோஸ்தே நாளண்டைக்கு மேல்விட்டறையில 120 பேரும் அக்னிமயமான நாவுகள் வடிவில் ஆவி இறங்குவது. ஆனால் அதற்கு பிற்பாடு கொன்னிலையும் வீட்டிலேயோ அல்லது இங்க 19 அதிகாரத்திலேயோ பரிசுத்தாவியானவர் அக்னிமயமான நாவுகள் வடிவில் இறங்கி வந்தது நாம பார்க்க முடியாது. ஏன்னா ஆவியானவர் முதல் கட்டமாக இறங்கி வந்தபோது, முதல் தடவை அவர் இறங்கி வந்தபோது அவர்கள் பார்க்கத்தக்கதாக விதத்திலே வந்தார். ஆனால் வந்த பிற்பாடு, ஆவியானவர் இந்த பூமிக்கு வந்த பிற்பாடு, அதற்கு பிற்பாடு எல்லா கட்டங்களிலும் எல்லாரும் பார்க்கத்தக்கதான உருவத்தில் ஆவியானவர் வரவில்லை. ஆனால் அவர்கள் ஆவி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதுக்கு ஒரு அடையாளம் அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசினார் சொல்லி நாம பார்க்கிறோம். சோ ஆவியின் அபிஷேகத்துக்கு ஒரு அடையாளம் இருக்குமாறு தான் எனக்கு தெரிந்த அளவில் அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுறதை நாம் வேதத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கு. எனக்கு அறிவுள்ளவர்களே, அவர் இன்றைக்கு நாம கண்ணால பார்க்கத்தக்கதாக அக்னிமயமான வடிவிலே ஆவியானவர் இறங்குதில்லை. ஆனால் கொன்னிலையும் வீட்டிலே எல்லார் மேலும் ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷைகளை பேசினார்கள். அப்படியே 19 மதியத்தில் பார்க்கும் பொழுது அவர்களும் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷைகளை பேசினார் சொல்லி நாம பார்க்கிறோம். சரி, இதை விட இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க. 8 அதிகாரத்துக்கு பாருங்க சீக்கிரம். 8 அப்போஸ்தலர் நடுவர்கள் 8 14-17 வரை சீக்கிரம் படி. 8:14-17 வரை.
சமாரியார் தேவவசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்துக்கு அனுப்பினார்கள்.
சரி, எங்கே அனுப்புறார்கள்? சமாரியர் ரட்சிக்கப்பட்ட போது பேதுருவை யோவானையும் அப்ப அனுப்புறார்கள். படி.
இவர்கள் வந்தபொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்தாவிய பொறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றிருந்தவர்களாய் கண்டு.
நன்றாக கவனிங்க, நான் சொல்றத தயவு செய்யல கபடிக்கு அங்கேயும் பார்க்காது. நல்ல விளைவுகளுக்கு சமாரியர் தேவவசனத்தை ஏற்றுக்கொண்ட போது இப்ப பேதரும் யோவாரும் அந்த இடத்துக்கு வர்றார்கள். அந்த இடத்துக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே அவர்கள் ஞானஸ்தானம் மாத்திரம் பெற்றிருக்காங்க. சோ இதற்கு பிற்பாடு என்ன நடக்கிறது பாருங்க.
அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள்.
இப்ப என்ன நடக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தபடி இருந்திருக்கார். இப்ப பேதுரு யோவானும் வந்து அதற்கு பிற்பாடு அவர்கள் மேலே கைகளை வைத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக ஜெபித்த போது அவர்கள் எல்லாரும் என்ன செய்திருக்கார்கள், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். நன்றாக விளையாடுங்கள், மனம் திரும்பி முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கிறது ஒரு அனுபவம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது இன்னும் ஒரு அனுபவம் என்பது நீங்க மறக்கக்கூடாது. நல்லதா கவனிங்க, நான் சொன்ன கவனிங்க, பாவத்துக்கு மனம் திரும்பி இயேசுவை சுந்தரச்சராக ஏற்றுக்கொண்டு தண்ணி ஞானஸ்தானம் எடுக்கிறது ஒரு அனுபவம். ஆனால் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது இன்னொரு அனுபவம். சோ இங்க நீங்க பாத்துக்கிட்டு சொன்னால் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்தானம் மாத்திரம் பெற்றிருந்திருக்கார். பிற்பாடு பேதுருவும் யோவானும் வந்து அவர்களுக்கு பரிசுத்தாவை குறித்து சொல்லி அவர்கள் மேலே கைகளை வைத்த போது அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். இதுக்குள்ள இன்னும் ஒரு குறிப்பு நான் சொல்லணும், என்ன சொல்றத கவனிங்க. கைகளை வைக்குதல் என்பது ஒரு மூல உபதேசம். இது ஒரு உபதேசம். கைகளை வைக்கிறது என்பது ஒரு உபதேசமாகும். இதை எபிரேயர் நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய பிள்ளைகள் மேலே கைகளை வைக்கிறது என்பது அது ஒரு உபதேசம், வேதத்தின் வர விளக்கம் என்பது நாம் மறக்கக்கூடாது. இன்றைக்கு சிலர் தேவ ஊழியக்காரர்கள் தங்கள் மேல கைகளை வைக்கிறது வைத்து ஜெபிக்கிறதை பெருசாக சிலர் ஏற்றுக்கொள்றதில்லை, சிலர் அதை நம்புறதில்லை, சிலர் அதுக்கு தங்களை விட்டு கொடுக்கறது இல்லை. என்ன நினைக்கிறோம், நான் ஜெபிச்சா நடக்காதா? இட் இஸ் ட்ரூ, நடக்கும். ஆனால் கைகளை வைக்கிறது என்பது ஒரு உபதேசம் என்பது மாத்திரம் நினைக்கும் மறக்கக்கூடாது. ஒருவேளை நீங்க வெளியில கதைக்காம இருக்கலாம், பட் உங்களோட மனசுல நீங்கள் தேவனுடைய வசனத்துக்கு விரோதமான எண்ணங்களை வச்சிருக்கிறது தேவனுக்கு விரோதமான தவறு குற்றம் என்பது மறந்துடாது. சோ தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவ பிள்ளைகள் மேல கைகளை வைக்கிறது என்பது வேதத்தில் இருக்கிற மூல உபதேசங்கள் ஒன்று என்கிற சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இங்க நாம பார்க்கும் பொழுது பேதுரும் ஜோவானும் வந்து கைகளை வைத்த போது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாசிகளை பேசினார். சோ கைகளை வைக்கிறது என்பது ஒரு உபதேசம். அதனால் நம்ம மனசுல அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. நம்மளை தாழ்த்தி தேவ ஊழியலுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நம்மை ஜெபிக்கிறதுக்கு வேத வசனத்துக்கு நாம ஒப்பு கொடுக்கும். நான் ஜெபிச்சா நடக்காதா அப்படியெல்லாம் நாம நினைக்கிறது தேவன வசனத்துக்கு விரோதமா. நாம ஜெபிக்கணும், அது தப்பில்லை. ஆனா வேத வசனத்துக்கு விரோதமான நினைவுகளை நம்முடைய இருதயங்களில் வைத்திருக்கிறது தேவனுக்கு முன்பாக சரியானதல்ல. ஆடு நமது பயமுண்டாடு. வேதம் முழுவதும் நம்ம பார்க்கும் பொழுது வேத தேவ ஊழியர்கள் தேவ பிள்ளைகள் மேலே கைகளை வைத்ததை வேதம் யோசுவா கூட அவ்வாறு மோசே கைகளை வைக்கும்படி கத்தரே கட்டளையிட்டார். அவனுக்கு கைகளை அவன் மேல வை என்று சொன்னார். எனக்கு அருமானவர்களே, நான் ரட்சிக்கப்பட்ட நாள் தொடங்கி பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் இருந்திருக்க ஆண்டோட கிருபால, பெரிய பெரிய ஊழியக்காரோட பெரிய பிக்கோர்ல ஆண்டோட கிருபால ஊழியம் செஞ்சிருக்கேன். எனக்கு அவர்கள் வந்தால் அவர்களை கொண்டு செபிக்கிறதுக்கு பெரிய சந்தோஷம். பெரிய ஊழியக்காரர்கள் கத்தர் பயன்படுத்துற ஊழியக்காரர்கள் எல்லாரும் கொண்டு தலையை கொடுத்தேன். ஆனா ஒரு கட்டவும் நான் கீழே விழல. இதை குறித்து ஒரு குறிப்பு நான் சொல்ல விரும்புறேன். எனக்கு தெரிந்தவர்கள் அபிஷேகத்தினால் சிலர் தரையில் விழுகிறதும் தங்களை மறந்து கீழே விழுகிறதும் எவரும் தயவு செய்து கிரிட்டிசைஸ் பண்ணாது. அதே நேரத்தில் இன்றைக்கு இதே ஒரு ஃபேஷனாக மாறிட்டு நான் அதை பார்த்து வேதனைப்பட்டிருக்கேன். என்ன செய்யறது, ஆட்களை வரிசையில நிறுத்துறது, நிறுத்திட்டு கையால விசுகிறது, எல்லாரும் தொப்பன்னு விழுகிறது. இப்ப நான் அப்படி கேட்கிறேன், சரி எல்லாரும் வரிசையில நிறுத்தி கையை விசுக்கினத்துல எல்லாரும் கீழே விழுகிறார்களே, விளைவு என்ன? வாட் இஸ் த கன்சிக்வன்ஸ்? எல்லாரும் விழுகிறார்களே, விளைவு ஏன் விழுந்தா? விழுந்ததுனால அவருடைய வாழ்வில் என்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது? சோ இதனால என்ன நடக்குது? இவர் கைய விசுக்கினத்துல எல்லாரும் கீழே விழுந்ததுன கைய விசுக்கின நபரத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள் ஒழிய தேவனே பார்க்கறது இல்லாம போயிட்டு. ஆனா நாம வேதத்துல பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்களை கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள், கர்த்தரை ஜனங்களுக்கு காட்டினார்கள். மறந்துடக்கூடாது. ஆகவே இது ஒரு ஃபேஷனாக போயிடாதபடி நாம கவனமாக இருக்கணும். கைகளை ஊழியக்காரர்கள் கைகளை வைத்து ஜெபிக்கிறது என்பது வேதத்தின் உபதேசம். சில தேவ ஊழியக்காரர்கள் கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது அவர்கள் கீழே விழுகிறது குறித்து நாம் ஒன்று கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இருக்க, நமக்கு விளங்காதது நாம் பேசாம இருக்கிறது நல்லது. எல்லாம் விளங்குறது போல எல்லாத்துக்கும் வியாக்கியானம் பண்றது நமக்கு ஆபத்து தரும். ஆகவே அருமண தேவட பிள்ளைகளை மிகவும் நாம் கவனமாக இருக்கணும். சோ 120 பேர் வேள்விட்டறையில் இருந்தார்கள். ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவத்தை காத்திருந்தார்கள். பலத்த காட்டு அடிக்கிற சத்தம் போல ஒரு முழக்கம் போல பெரிய பெரிதான ஒரு சத்தம் கேட்டபோது திரளான ஜனங்கள் அவர்கள் கூடியிருந்த இடத்திலே தேடி வந்தார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்து பார்த்தபோது மதுபானத்தினால நிறைந்தவர்கள் போல காணப்பட்டார்கள். அப்பொழுது என்ன செய்தார் பேதுரு எழுந்து 14 வசந்து பார்க்கும் பொழுது அப்புறம் பேதுரு எழுந்து பேச தொடங்கிய பார்க்கிறோம். அவர் பேச 3000 பேர் ரட்சிக்கப்பட பெந்தெக்கோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியானவர் வந்த அதே நாள் சபை, திருச்சபை, ஆண்டவர் இயேசுவுடைய சபை பெந்தெக்கோஸ்தே நாளன்று ஆரம்பமாயிட்டது. அது இன்று வரைக்கும் 2000 ஆண்டுகளை கடந்தும் இன்று வரைக்கும் சர்வதேச ரீதியாக இன்டர்நேஷனல் எங்கும் ஆண்டவர் இயேசுடைய சபை இன்று வரைக்கும் வளர்ந்து பெருகிக் கொண்டே இருக்கிறது. அன்றைக்கு 120 பேர் எருசலேமிலே மேல்விட்டறையிலே 120 பேர் ஆவியானவர் இறங்கி வந்தபோது ஆரம்பித்த சபை இன்று வரைக்கும் உலகம் முழுவதும் அது வியாபித்துக் கொண்டே இருக்கிறது. சபை சரித்திரத்தை குறித்து வாசித்து பார்த்தேன், எத்தனை சக்கரவர்த்திகள், குறிப்பாக ரோம சக்கரவர்த்திகள், நீரோ போன்ற மன்னர்கள் திருச்சபையை அழிக்கிறதுக்காக தேவட ஊழியர்களை கொலை செய்து எத்தனையோ தேவட பிள்ளைகளை அழித்து ஒழித்தார்கள். நீரோ மன்னன் காலத்திலே ரோம் நகரத்திலே சாக்கிலே தாரை சுத்தி தேவ பிள்ளைகளை சுத்தி கட்டி இரவில் மின்கம்பத்தில் தூக்கிட்டு அதை கொளுத்தி அந்த வெளிச்சத்திலே தேவரூபன் வேடிக்கை பார்த்தார்ன்னு சொல்லி பாரம்பரியம் சொல்றேன். அப்படியாக தேவனுடைய பிள்ளைகள் அழித்தொழிக்கப்பட்டார்கள். வேதமே இருக்கக்கூடாது என்று வேதத்தை சுட்டரிக்கிறதுக்கு பலர் முயற்சி செய்தார்கள். சபை இருக்கக்கூடாது என்று பல சக்கரவர்த்திகள் முயன்றார்கள். ஆனால் இன்று வரைக்கும் ஆண்டவருடைய சபை வியாபித்துக் கொண்டே இருக்கிறது. எங்கு உலகெங்கும் ஆண்டவர் இயேசுடைய சபை வளர்ந்து வாழ்ந்து பெருகிக் கொண்டே இருக்கிறது. அது ஒரே ஒரு காரணம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, சபையின் தலையாகிய கிறிஸ்து, சபையின் நாயகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஜீவிக்கிறார், அவர் வாழுகிறார். நம் ஆண்டவருடைய நாமத்துக்கு பகுமிட்டாவதாக. ஸ்தோத்திரம். இப்ப நான் காரியத்துக்குள்ள போறேன், செய்திக்குள்ள போறேன். என்ன கவனிங்க, 120 பேர் கூடியிருந்தார்கள், ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். சரி, இப்ப என்ன கவனிங்க, இவர்கள் ஆவியினால நிரப்பப்பட்ட பிற்பாடு இவைகளுடைய வாழ்வில் ஏற்பட்ட மாற்றம் தான் என்னை கவர்ந்தது. அதுதான் அபிஷேகத்தினாலே உண்டான அழகான மாற்றங்கள் என்று தலைப்பு வைத்தேன். இடக்காரமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் அப்போது சொன்னது போல இடகி விழுகிறார்களே, அவருடைய வாழ்க்கையில என்ன ஏற்படுறது என்பது நம்ம பார்க்கணும். என் அன்பு தகப்பனே, இடகு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெந்தெக்கோஸ்து நாளிலே அவர்கள் ஆவினால நிரப்பப்பட்ட போது, பரிசுத்தாவில் நிரப்பப்பட்ட போது, அதுக்கு பிற்பாடு அவருடைய வாழ்விலே ஏற்பட்ட மாற்றங்களை பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர்களுடைய வாழ்விலே காணப்படுற மாற்றங்களை பார்க்கும் பொழுது என் கண்கள் ஆச்சரியத்தினாலே விரிவடைகிறது. ஆகவே பெந்தெக்கோஸ்து நாளைக்கு பிற்பாடு, அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட 10 காரியங்களை, 10 மாற்றங்களை குறித்து நான் குறிப்பிடுத்திருக்கிறேன். ஆகவே சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க. இன்றே நம்முடைய செய்தியின் தலைப்பு அபிஷேகத்தினால உண்டான அழகான மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் நம்முடைய வாழ்விலே வர வேண்டும். இந்த மாற்றங்கள் ஒரு மனிதனாலே வரக்கூடியது அல்ல. என கரிமனவர்களை, இந்த மாற்றங்களை தர வல்லவர் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே. ஆகவே தேவன் நமக்கு அளித்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை அலட்சியம் பண்ணாமல், தேவன் நமக்கு அனுப்பியிருக்கிற ஆவியானவரை அலட்சியம் பண்ணாமல், பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்விலே நாம் கனம் பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். நான் என் ஜெபபடியிலே அடிக்கடி சொல்லுவேன், ஐ ரெஸ்பெக்ட் யூ ஹோலி ஸ்பிரிட் இன் மை ஹார்ட் என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாக நான் சொல்லுவேன். நான் ஜெபிக்கிறதுக்கு ஆரம்பம் வைக்கும் பொழுது நான் சொல்லுவேன், ஹோலி ஸ்பிரிட் ஐ ரெஸ்பெக்ட் இன் மை ஹார்ட் என்று சொல்லுவேன். ஏனால் ஜெபிக்கிறதுக்கு உதவி செய்யற அவர்தான். அவர் ஜெபிக்கிறதுக்கு உதவி செய்தால் நம்முடைய ஜெபமே மாறிப்போம். போதிக்கிறதுக்கு உதவி செய்யற அவர்தான். உன் வாயை வெறிவாய் தர நானதை நிரப்புன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இத்தனை ஆண்டுகள் நான் அதை பார்த்திருக்கேன். சில நேரங்களிலே நான் பேசிட்டு போய் உட்கார்ந்திருந்து நானே யோசிப்பேன், இந்த வார்த்தைகள் எனக்குள்ள எப்படி வந்தது சொல்லி. பிற்பாடு எனக்கு நன்றாய் தெரியும், எனக்குள்ள இருக்கிற அவர் சொல்லுகிறார், அவர் போதிக்கிறார், நான் கேட்கிறேன்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்துறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயம் உண்டாகும். எனக்கு அருமானவர்களே, நம் ஆண்டவர் ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்து பரிசுத்த நாமத்துக்கு பயம் உண்டான. சோ அபிஷேகத்தினால் உண்டான அழகான மாற்றங்கள் அவைகளை குறித்து நான் சொல்ல போறேன். தயவு செய்து கொஞ்சம் கவனி. சரி, நம்பர் 1, முதலாவது நாம் படிப்போமே. சோ யோவான் 20வது அதிகாரம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. யோவான் 20வது அதிகாரம், 19வது வசனம். யோவான் 20வது அதிகாரம், 19வது.
வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில்.
நன்றி கவனிங்க. சீசர்கள் யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவேன்
உங்களுக்கு சமாதானம் என்றார்.
உங்களுக்கு சமாதானம் என்றார் இயேசு. ஏன் தெரியுமோ, அவர்கள் பயத்தோடு இருந்தபடியால் இயேசு கிறிஸ்து உள்ளே பிரவேசித்து அவர்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன? உங்களுக்கு சமாதானம். ஏனென்றால் யூதர்களுக்கு பயந்ததினால் அப்போஸ்தலர்கள் அறைய பூட்டி கதவை பூட்டி உள்ளே இருக்கிறார். ஏன் தெரியுமோ? நாம பின்பற்றின இயேசுவையே பிடித்து சிலுவையில் அடிச்சு கொண்டுட்டாங்க. இப்ப அவரை பின்பற்றின நமக்கு என்ன நடக்குமோ? ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவார் என்று இன்னமும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நாம பின்பற்றின இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டு விட்டார்கள். அவரை பின்பற்றின நமக்கு என்ன நடக்குமோ, என்ன செய்வார்களோ? பயத்தினாலே அப்போஸ்தலர்கள் வீட்டை பூட்டி, யூதருக்கு பயந்ததினால் வீட்டை பூட்டி உள்ளே இருந்திருக்காங்க. அந்த வேளையில தான் ஆண்டவர் இயேசு உட்பிரவேசித்து எந்த வாசலால வந்தாரோ தெரியாது, எந்த கதவால வந்தாரோ தெரியாது, எந்த ஜன்னலால வந்தாரோ தெரியாது, கதவு பூட்டி இருக்குது. யூதருக்கு பயந்ததுல கதவு பூட்டி இருக்குது. ஆனா இயேசு உள்ள பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் உண்டு. உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு கொங்கிரீட் என்ன, இரம் என்ன, வெண்கலம் என்ன? அது மகிமையின் சரீரம். நான் உங்களுக்கு குறிப்பை சொல்லுகிறேன். அவர் வரும் பொழுது நாமும் அவர் இருக்கிற வண்ணமாக இருப்போம் என்று வேதம் சொல்றது. சோ இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் வரும் பொழுது நமக்கும் இந்த மகிமையின் சரீரத்தை வாக்குப்படியிருக்கிறார். வேதம் தெளிவாக சொல்கிறது. அது அழியாமை சரீரம். அதுல மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, வியாதியும் இல்லை, வேதனையும் இல்லை, பசியும் இல்லை, பட்டினியும் இல்லை. சோ அப்படிப்பட்ட ஒரு மகிமை சரீரத்தை வேதத்துல ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கார். ஆகவே நம்ம கவனமா இருக்கும். சரி, கவனிங்க. முதலாவது அவர்களுடைய வாழ்விலே நடந்த மாற்றம் என்னவென்றால், தயவுசெய்து கவனிங்க, பெந்தெகோஸ்தே அனுபவம் அவர்களுடைய வாழ்வில் இருந்த பயங்களை புறம்பே தள்ளிட்டு. சோ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், சோ ஆவியின் நிறைவு, தனோடி ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பயங்களை புறம்பே தள்ளும். அது தேவ பலம், அது தேவ வல்லமை. படிங்க, ஒன்று ஒன்று அப்போஸ்தலர் ஒன்று எட்டு படிங்க. அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம், சீக்கிரம் படி. பரிசுத்த ஆவியுடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலம் அடைந்து, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலம் அடைந்து. சோ ஆவியானவர் நம்ம என்ன செய்யறாரு? பலப்படுத்துகிறாரு. பயத்தை புறம்பே தள்ளுகிறது. தேவ அபிஷேகம், ஆவியாவுடைய அபிஷேகம் என்ன செய்யறது? ஆவி நிறைவு மனுஷ பயத்தை புறம்பே தள்ளுகிறது. அது தேவ பலம். இங்க பாருங்க, அப்போஸ்தலர் தான், அதே அப்போஸ்தலர் யூதருக்கு பயந்து கதவு பூட்டிட்டு இருக்கிறார். என்ன நடக்குது பாருங்க, அதே யூதருக்கு முன்பாக பேதுரு எழும்புகிறார். இவர்கள் மதுபானத்தினால நிறைந்தவளாக இருக்கிறார்கள் சொல்லி அவர்களை தவறாக சொன்ன போது பேதுரு எழும்பி நிற்கிறான். ஒரு பெண்ணுக்கு பயந்து துண்ணையும் துணியையும் விட்டுட்டு ஓடின மனுஷன், ஒரு பெண்ணுக்கு பயந்து இருந்திடத்தை விட்டு ஓடின மனுஷன், இன்றைக்கு அவன் எழுந்து அதே யூதருக்கு முன்பாக நின்று இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும், நீங்கள் சிலுவையிலே அறைந்து கொண்ட இயேசுவை தேவன் எழுப்பினார் என்றும் நாங்கள் சாட்சி என்று சொல்லுற அளவுக்கு துணிவு எங்கே வந்தது? பேதுருவுக்கு, பேதுருவுக்கு மாத்திரமல்ல, மத்தியாவை சேர்த்தா 11 பேருக்கும் அந்த அப்போஸ்தலர்களுக்கு இந்த துணிவு, இந்த பலம் எங்கிருந்து வந்தது? இதுதான் அவர்கள் மேல்விட்ட பெற்றுக்கொண்ட ஆவியின் அபிஷேகம். இதுதான் தேவ ஆவியின் பலம். எனக்கருமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவர் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவ ஆவியால் நிரப்பப்படும் பொழுது நம்முடைய மனதில் இருக்கிற பயங்கள் எல்லாம் அகண்டு போகிறது, நீங்கி போகிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் எருசலேமை விட்டு போகாதிருங்கள். என்று அவருக்கு தெரியும், மனுஷ பலத்திலே மாமிச பலத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது, மனுஷ பலத்திலே மாமிச பலத்திலே தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது, அறிவில தேவனுடைய ஊழியத்தை கட்ட முடியாது, ஆவியின் நிறைவில தான் தேவனுடைய ஊழியத்தை கட்ட முடியும். இந்த உண்மையை அப்போஸ்தலர்கள் அறியாவிட்டாலும் ஆண்டவர் இயேசு இதற்காகத்தான் அவர்களை எருசலேமிலே காத்திருக்க சொன்னார். நீங்கள் பரிசுத்த அபிஷேகத்தை பெறும் வரைக்கும் எருசலேமை விட்டு போகாதிருங்கள். You have to receive the power of the Holy Spirit. நீ தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் இன்றைய சபைக்கு, இன்றைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக மிக அவசரம், அவசியம், தேவையாகும். இன்றைய சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவசியம் தேவை அறிவு அல்ல, ஆவியானவருடைய நிறைவு. இன்றைய சபையிலுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவசரம் தேவை, அற்புதம் அல்ல, ஆவியின் அபிஷேகம். பாருங்க, இந்த அபிஷேகம், இந்த ஆவியின் நிறைவு வாழ்க்கையே மாற்றி போடுது, அப் அண்ட் டவுனாக மாற்றிவிடுது. இப்ப அப்போஸ்தலர்கள் பழைய அப்போஸ்தலர்கள் அல்ல, இவர்கள் பழைய மனுஷர்கள் அல்ல. அவருடைய சிந்தனைகள் எல்லாம் பாரிய மாற்றங்கள், அவருடைய வாழ்க்கையில மாபெரும் மாற்றங்கள், அப் அண்ட் டவுனாக அவருடைய வாழ்க்கையை மாறிவிட்டது. அப்பப்பா இதை குறித்து நான் சிந்திக்கும் பொழுது என் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக போகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சாதாரண மனுஷர்கள் தான், உன்னையும் என்னையும் போல பாடுள்ள மனிதர்கள் தான். ஆனால் தேவ ஆவி நிறைவை பெற்ற பொழுது, பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்ட போதோ பயங்கள் பறந்தது, மனுஷ பயங்கள் விலகிட்டது. எந்த யூதர்களுக்கு பயந்தார்களோ அதே யூதர்களுக்கு முன்பாக பேதுரு செய்தார், எழுந்து நிற்கிறார். பேசுவதற்கு அவர் பேச எழும்பி நிற்க அவரோடு கூட 11 பேரும் எழும்பி நிற்கிறார். நான் முதியோருக்கு சொல்லியிருக்க உங்களுக்கு, இந்த டிவியில் நீங்க பார்த்தீங்களா, அமெரிக்காவில் ஒரு பழக்கம் இருக்கு, பிரசிடென்ட் அல்லது பிற மிக முக்கியமான நபர்கள் பேச எழும்பி நிற்கும் பொழுது அவருக்கு பின்னால கொஞ்சம் பேர் நிற்பாங்க. அதன் அர்த்தம், ஸ்பீக் யூ ஸ்டாண்டிங் வித் யூ, நீங்க பேசுங்க, நாங்க உங்களோட நிற்கிறோம். இப்ப பேதுரு எழும்பி நிற்கிறார், எதற்கு? இவர்கள் மதுபானத்தினாலே நிறைந்தவர்கள் சொல்லி தப்பு அபிப்பிராயம் கொண்டிருக்கிற மக்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை சொல்வதற்கு எழுந்து நிற்கும் பொழுது 11 பேரும் எழும்பி நிற்கிறார்கள். பேதுருவே நீ பேசு, we are standing with you. You are not alone. நீ தனியல்ல, நாங்கள் உனக்கு பேசு. பயங்கள் பறக்கிறது. அபிஷேகம், ஆவியின் அபிஷேகம், ஆவியின் நிறைவு மனுஷ பயங்களை பேச நேரம் இல்லை. யூதருக்கு பயந்ததினால் அறி கூட்டியிருக்கும் பொழுது இயேசு உள்ளே பரிவேசித்து சமாதானம் என்றார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெந்தெகோஸ்து நாளில் பெற்ற போது பயங்கள் எல்லாம் பஞ்சாய் பறந்து கர்த்தருடைய நாமத்துக்கு பயம் உண்டார். நம்பர் 2, இரண்டாவது அபிஷேகத்தினால் உண்டான அழகான மாற்றங்கள். நம்பர் 2, ஏற்ற தாழ்வுகள் எரிச்சல்கள் எல்லாம் நீக்கியது. ஏற்ற தாழ்வுகளையும் எரிச்ச அப்போஸ்தலருக்குள்ளே, நான் அப்போஸ்தலர் கொடுத்து பேசுறேன், நன்றாக அப்போஸ்தலருக்குள்ளே இருந்த ஏற்ற தாழ்வுகள், ஒருவரை குறித்த ஒரு எரிச்சல்கள் எல்லாம் அவர்களை விட்டு விலகியது. இப்ப படிங்க, கொஞ்சம் சீக்கிரம் படிங்க. ரைட், மத்தேயு 20:24 வசனப்படி அப்போஸ்தலருடைய சுபாவத்தை குறித்து கொஞ்சம் பாருங்க.
மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர் பேரிலும் எரிச்சலானார்கள்.
சரி, மற்ற 10 பேரும் அதை கேட்டு என்ன வேணாக எரிச்சலான யார் இந்த நபர்கள்? இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலர்கள். அதுவும் லிட்டரலாக இயேசு கிறிஸ்துவை மாமிசத்துல நேர பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை நேர பார்த்து 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு இயேசு தேவனுடைய குமாரர் நம்பி அவரோடு கூட இருக்கிறார். ஆனால் இயேசு கூட இருந்த போதும், ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு போதனை செய்த போதும், அவர்களுக்குள்ள என்ன இருந்திருக்குது? எரிச்சல்கிட்டதுக்கு. மார்க்கு படிக்க, மார்க்கு புஸ்தகம் 9வது அதிகாரம் சீக்கிரம் பாருங்க. மார்க்கு 9வது அதிகாரம் 33-34 படி.
அவர் கற்பனாமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும் போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார்.
வீட்டுல போய் உட்கார்ந்த பிற்பாடு அப்போ சொல்ல பார்த்து கேட்ட, கொஞ்சம் கொஞ்சம் வாங்கப்பா, என்னத்தை குறிச்சு வழியில வரும்பொழுது உங்களுக்குள்ள தர்க்கம் பண்ணினீங்களே? இயேசுவோடு இருக்கும் பொழுதே தர்க்கம் பண்ணியிருக்கான், நீ பெரியவனா நாம் பெரியவன, எரிச்சல் இருந்திருக்குது, ஏற்ற தாழ்வு இருந்திருக்குது, நான் பெரியவன் நீ பெரியவன் என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள்ள இருந்திருக்குது. ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற போதோ, ஆவியின் நிறைவை பெற்ற போதோ, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற போதோ, அவர்களுக்குள்ள இருந்த எரிச்சல்கள், கோபங்கள், அவர்களுக்குள்ள இருந்த ஏற்ற தாழ்வுகள் அனைத்தையும் ஆவியின் நிறைவு, ஆவியின் அபிஷேகம் அப்புறப்படுத்தி விட்டது. ஆண்டவருடைய நாமத்துக்கு பயந்து அவர்கள் பெற்ற அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகம். இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்டது? இன்றைக்கு நான் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றிருக்கேன் சொன்னா, எத்தனை பேருடைய எரிச்சல், கோபங்கள், ஏற்ற தாழ்வுகள் உள்ளே, உள்ளத்துக்குள்ளே, மனதுக்குள்ளே, God knows everything what is in us. மனுஷருக்கு நாம சொல்லலாம், தேவனுக்கு சொல்ல முடியாது. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், ஆனா தேவனை இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் வெளி அழகை பார்க்கிறார், ஆனா தேவனை உள் அழகை பார்க்கிறார். அவனை மனுஷன் பார்க்கிற பிரகாரமாக நான் பார்க்கறது இல்லை என்று தெளிவாய் சாமுவேல் தீர்க்கதரிசி போல மக்கள் சொன்னார். தேவனுடைய பார்வைக்கும் மனுஷனுடைய பார்வைக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம். கர்த்தருடைய நாமத்துக்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் இருக்கும் பொழுது பக்கத்தில் இருந்து அவர் போதனைகளை கேட்டு அவரோட வாழ்ந்தாலும் அவர்களுக்குள்ள ஏற்ற தாழ்வுகள் இருந்திருக்குது. நாம் பெரியவன் நீ பெரியவன் எரிச்சைகள் இருந்தது. ஆனால் ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு, பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு, அப்போஸ்தல நடவடிக்கைகளுக்குள்ளே அவர்களுக்குள்ளே நான் பெரியவன் நீ பெரியவன் எரிச்சலை எங்கு நாம் பார்க்க முடியல. பார்க்கையில் அவர்கள் பெற்ற அபிஷேகம் அப்படிப்பட்ட அனைத்தையும் அவர்கள் பெற்ற அபிஷேகம் சுட்டரித்து விட்டதோ அக்னிமயமான நாவுகள் வடிவில் அவர்கள் மேல் ஆவியானவர் வந்து இறங்கினாரோ, அசுத்தங்களை சுட்டரிப்பதற்கு. வேதம் சொல்கிறது சுட்டரிப்பின் ஆவியானவர், அசுத்தங்களை சுட்டரிக்கிற ஆவியானவர். நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகி ஆண்டவர் இயேசுவோட நாமத்தை உச்சரித்து தேவனுடைய வாழுகிற பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அசுத்தங்களை சுட்டரிக்கிற தேவ ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் பெற்ற அபிஷேகம் அப்படி ஆத்தது பெந்திகோஸ். That the child life is total change by the power of the Holy Spirit. Avida Pedro, nee pesappa, you are standing with you. Oruvar pesa, but ellarum pakkathula nindra. Avanga pesala. Aara pesala Pedro pakkathula nikkara. Recognize pandra. We are standing with you. Edruve pesappa. Pesu. Pesa vendiyathu pesu. Pesu. Naangal unnodu nikkrom. Pesu. Saatchi naangal. Pesu. Ippa etta thaalvu illa. மறந்து காரணம் என்ன? அவர்கள் பெற்ற அபிஷேகம் போகட்டும். நம்பர் த்ரீ, அபிஷேகத்தினால் உண்டான அழகான மாற்றங்கள். நம்பர் த்ரீ, அபிஷேகத்துக்கு பிற்பாடு என்ன நடந்திருக்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி சொன்னார்கள். அதாவது அபிஷேகத்துக்கு பிற்பாடு அவர்கள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை வல்லமையாக பிரசங்கித்திருக்கிறார்கள். அண்ணா கவனிங்க, இந்த அப்போஸ்தல நடவடிக்கை முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்களா இருந்தால் அவர்கள் சுட்டி எங்கும் சுட்டி தெரிந்து தேவனுடைய சுவிசேஷத்தை மகிமையின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். சோ அவர்கள் பெற்ற அபிஷேகம் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினது. நன்றாக கவனிங்க, இதுல ஒரு முக்கியமான குறிப்பு நான் சொல்றேன் கவனிங்க. நீங்க வாசித்தவன் சொல்றது அவர்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தலை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார். எதை குறித்து சாட்சி கொடுத்தார்கள்? இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தலை குறித்து. இப்ப என்ன கவனிங்க, இப்ப என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் சேர்க்கப்படாத சுவிசேஷம் பூரண சுவிசேஷம் அல்ல, அல்ல, அல்ல. உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல், உயிர்த்தெழுந்ததினால் பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன் என்று ரோமர் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் தேவனுடைய குமாரன் என்று பலமாக நிரூபிக்கப்பட்டார். ஆகவே கிறிஸ்தவத்தின் அஸ்திமாரம், the fundamental of the Christianity is the resurrection of Christ. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்தவத்தின் ஆதாரம் என்று நான் சொல்லுகிறேன். என்ன சொல்ல போனால் கிறிஸ்தவமே இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் தான் கட்டப்பட்டிருக்கிறது. அல்லது போனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்தவமும் மற்ற மதங்களைப் போல ஒரு டெட் ரிலிஜன் தான். இயேசு கிறிஸ்து மரணத்தை கொண்டு உயிரோடு எழும்பாதிருந்தால் கிறிஸ்தவம் மற்ற மதங்களைப் போல ஒரு செத்து போன ஒரு மதமே ஒழிய அது ஜீவனுள்ள மார்க்கம் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பாடுபட்டு மறித்தார், சொன்னபடி மூன்றாம் நாள் மரணத்தை கொண்டு உயிரோடு எழுந்தார். ஆகவே கிறிஸ்தவம் ஒரு சமயம் அல்ல, அது ஒரு மதம் அல்ல, அது ஒரு சடங்கு அல்ல, அது ஜீவனுள்ள ஒரு மார்க்கம், பரலோகத்திற்கு செல்வதற்கான ஜீவ மார்க்கம். ஆண்டவர் இயேசு நீயும் நானும் ஒவ்வொரு மனுஷனும் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்குரிய மார்க்கத்தை உண்டு பண்ணினார் தன்னுடைய மாமிசமான திரையின் வழியாய் என்று எபிரேயர் நிருபத்தில் தெளிவாய் நாம் வாசிக்கிறோம். இதை கருமான தேவனுடைய பிள்ளைகளை உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலால் கிறிஸ்தவத்தின் மையம் ஆதாரம் என்று நான் சொல்வேன். ஆகவே நாம் வேற எந்த ஒரு மதத்திலும் நாம் பார்க்க முடியாது. பாவங்களுக்காக ஒரு தெய்வம் மறித்து பின்பு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்ததை நாம் எங்கும் பார்க்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் சொன்னபடி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பாடு முழங்கினார், மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று முழங்கினார். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமூட்டார். வினைக்கருமானவர்களே, எல்லா விதத்திலும் நான் அடிக்கடி சொல்ல, எல்லா விதத்திலும் வியாக்கியானப்படுத்த வல்லவர் ஆண்டவர் இயேசு. இயேசு கிறிஸ்து தேவட குமார் என்பதை எல்லா விதத்திலும் நாம் நிரூபிக்க கூடியதா இருக்கிறது. அவர் கட்டத்தில் ஒரு ரேடியோ ஒரு புரோகிராம் கொடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னிகர் அற்றவர் என்பதை குறித்து 7 குறிப்பிடுதேன். மற்றவர்களும் பார்க்க இயேசு கிறிஸ்து நிகரற்றவர் என்பது குறித்து 7 குறிப்பிடுதேன். கருமான தேவட பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார், மறித்தார், 3 நாள் சொன்னபடி உயிரோடு எழுந்தார். ஆகவேதான் நாம் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் கூடி வந்திருக்கிறோம். செத்து போன ஆண்டவருடைய நாமத்தில் அல்ல, ஜீவிக்கிற ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் சபை கூடி வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தில் சபை கூடி வருகிறது. ஆண்டவருடைய சத்தியத்தின்படி, ஆண்டவருடைய சித்தத்தின்படி சபை கூடி வருது. ஆகவே சபை கூடி வரும்போது தேவனுடைய அனாதி சித்தமும் திட்டமும் என்பதை நாம் மறுக்கவோ பறைக்கவோ முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிழ்ந்தாகட்டும். சோ, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு அவர்கள் சுவிசேஷத்தை எங்கும் பிரசங்கித்தார். எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் பெற்றுக் கொண்ட அபிஷேகம் அவர்களால் இருக்க முடியல. வீட்டில் இருக்க சும்மா இருக்க முடியல. கண்டவங்க எல்லாருக்கும் சொல்லுவார், ஏ, அவர்கள் பெற்ற அபிஷேகம், பயப்பட இல்லை, யூதர்களுக்கு பயப்பட இல்லை, உயிர் போயிடும். அதனால என்ன நடந்தது? யோவானை தவிர மற்ற எல்லோரும் ரத்த சாட்சியால். அண்மையிலே நான் 2-3 தடவை நான் வாசித்திருக்கிறேன் இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலர்களுடைய எப்படி மரித்தார்கள் என்று. ஏன் மரித்தார்கள்? யோவானை தவிர மற்ற எல்லாருமே ரத்த சாட்சி. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுவார். சுவிசேஷத்தை பிரசங்கித்தது நிமித்தம் யோவானை தவிர மற்ற எல்லா அப்போஸ்தலரும் ரத்த சாட்சிகள். தோமா இந்தியா வரைக்கும் போயிருக்கிறார், அங்கேயே ரத்த சாட்சியாக மறித்தார். பேதுருவை கொல்லுவதற்கு கொண்டு நீரவம் பண்ணும் காலத்தில் சிலுவையிலே அவரை அறைந்து கொள்ளும்படி கட்டளை வந்தாயிற்று. சிலுவையிலே அறையப்படும் போது பேதுரு சொன்னாரா, ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அறைந்து மறித்தது போல மறிக்கிறது கூட நான் பாத்திரன் அல்ல. ஆகவே என்னை சிலுவையில தலைகீழாக அறைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலன் பேதுருவை தலைகீழாக சிலுவையில் அறைந்து கொண்டார். அவர்கள் செய்த குற்றம் தான் என்ன? அவர்கள் செய்த கொடுமை தான் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் இரட்சகர் ஆண்டவருடைய இரட்சிப்பின் நற்செய்தியை பிரசங்கித்தது நிமித்தமாக கொலை. கொலை இப்பொழுதே பாடுபடியாக பார்க்கப்பட்டு போகிறேன். என் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, ஆனால் என் வாயோ கட்டப்படவில்லை. சுவிசேஷத்து நிமித்தம் என் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, ஆனால் என் வாயோ கட்டப்படவில்லை. ஆனால் இன்றைய ஊழியர்களுக்கு கை கட்டப்படலை, வாய் கட்டப்பட்டு. அவனுக்கு கை கட்டப்பட்டிருந்தது, ஆனாலும் வாய் கட்டப்படலை. சுவிசேஷத்து நிமித்தம் கைகளை கட்டினாலும், விலங்கு போட்டு விரோதி போல கட்டப்பட்டிருந்தாலும் வாய் பேசிட்டே சுவிசேஷத்தை அறிவிட்டேன். ஆனா இன்றைய ஊழியர்களுக்கு கையில விலங்கில்லை, வாய் தான் கட்டப்பட்டு. ஆனா அப்போஸ்தலர்கள் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு எங்கும் தெரிந்திருக்காங்க, எங்கும் தெரிந்து அலைந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேசங்களில் ரத்த சாட்சியாக மறித்திருக்காங்க. காரணம் என்ன? சுவிசேஷத்தை பிரசங்கித்த. இவைகளை குறித்து பேச போற காலம் போதே. நாம எங்கே இருக்கோம், என்ன செய்கிறோம், நாம் பெற்ற அபிஷேகம் என்ன, நம்முடைய இருதயத்தின் நினைவு என்ன, நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன, நாம் எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம், எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம், நம்முடைய முடிவு எப்படி இருக்குமோ. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. நம்பர் 4, அபிஷேகத்தில் உண்டான அழகான மாற்றம். 4வது, அவருடைய ஜப வாழ்க்கையே மாறிட்டு. படிங்க மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம், சீக்கிரம் படி. மத்தேயு 26:40-41.
பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திர பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா?
பாருங்க, இயேசு என்ன சொன்னாரு? பேதுருவை பார்த்து பாடுபடுறதுக்கு முன்பாக கெத்செமனி தோட்டத்தில் நித்திர தூங்கி கொண்டிருந்த பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே கொஞ்சம் முழிச்சிருப்பா, பிரசங்க நேரத்துல நித்திர தூங்காதேப்பா, இதுக்காகத்தான் வேறு இருந்தாலும் பரவாயில்லப்பா, சில பேருக்கு வேலைக்கு இருந்தாலும் கண்கள் தூங்குதப்பா, அது உங்களுக்கு நித்திரை கொடையும் அறியும் கத்திரிவா. இப்ப என்ன கவனிங்க, 1 மணி நேரமாவது நீ விழித்திருக்க கூடாத சோதனை வருகிறா, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணு, உன்னை சோதரந்து காப்பாற்றுவதற்காக விழித்திருந்து ஜெபம் பண்ணு. இங்க பாருங்க, ஒரு மணி நேரம் கூட விழித்திருந்து ஜெபம் பண்ண முடியாத பேதரு. பட் ஆஃப்டர் த பெண்டிகோஸ்ட், அப்பப்பா அவரோட வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றத்தை நாம விவரிக்க முடியாது. அதுக்கு பின்பாடு பேதுரு ஒரு ஜெபிக்கிற மனுஷன். அவன் பெற்ற அபிஷேகம் ஜெபி ஜெபம் ஜெபம். ஒரு மணி நேரம் கூட ஜெபிக்க முடியாமல் இருந்த மனுஷன் ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற போதோ ஹி வாஸ் எ மேன் ஆஃப் பிரேயர். ஜெபிக்கிறதே ஒரு வாழ்வாக மாறிச்சு. குளிர் வீட்டிலிருந்து மனிதர்கள் வர்றார்கள் பேதுருவை கூட்டிட்டு போறதுக்கு. அனுபவன் ஜெபம் பண்றதுக்கு வேல் வீட்டுக்கு வர்றாரு. ஜெப வேலையாக்கி 9 மணி நேரத்துல ஆலயத்துக்கு யோவானும் பேதுருவும் போனார்கள். கூட்டு ஜெபத்திலும் கருத்தாக இருந்தார், தனி ஜெபத்திலும் கருத்தாக இருந்தார். அவருடைய வாழ்க்கையை ஜெபம் அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையை நாம் பிற்பாடு பார்க்கும் பொழுது கூடி 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 ஜெபித்திருக்கிறார்கள். ஆகவே கட்டிடங்கள் அசைந்தது, அஸ்திவாரங்கள் அசைந்தது என்றெல்லாம் வேதத்தில் நாம பார்க்கிறோமே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் ஜெபித்து 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 காரியங்கள் நடத்தினார்கள். இன்றைய ஊழியர்களுக்கு ஜெபித்து ஊழியம் செய்ய முடியாமல் இருக்கதுதான் பெரிய ஆச்சரியம். ஊழியம் செய்கிறோம், ஆனால் ஜெபித்து ஊழியம் செய்கிறோமா? அநேகம் வெட்கப்பட போற ஒரு காரியம். என்னை சேர்த்து தான் சொல்றேன், என்னை சேர்த்து தான் சொல்றேன். ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்க கடவுள். நீங்கள் ஜெபம் பண்ணாமல் கத்தட ஊழியத்தை செய்யலாம், ஆனா செய்யலாம், ஆனா தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டாரு. ஜெபித்து தேவனுடைய ஊழியத்தை செய். மாமிசத்தினால் பிறப்பதெல்லாம் மாமிசமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பதெல்லாம் ஆவியாக இருக்கும் என்று ஆண்டவர் இயேசு தெளிவாய் சொல்லியிருக்கிறார். ஆகவே கடந்த கால அனுபவங்களை வச்சு ஓட்டக்கூடாது, நம்முடைய அறிவை வச்சு தீட்டக்கூடாது. இது தேவனோட ஊழியம், தேவனுடைய பலத்தில் என்பது முதலாவது அறிந்து புரிந்து அப்போஸ்தலர்களை போல நாம காத்திருந்து ஜெபித்து தேவனுடைய ஊழியத்தை செய்யணும். ஜெபிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ஆண்டவுடைய சமூகத்தில் போய் அமர்ந்திருக்க விருப்பம் இல்லை. அங்க ஓடுறது இங்க ஓடுறது ஒரு அருமணி தான் என் மகன் மூத்தவரை பார்த்து நீங்க வா கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லு ஓடுத்துட்டு. சில பேருக்கு அப்படி இருக்கவே மாட்டான், அமர்ந்திருக்க தெரியாது. நான் சொல்லுவேன் அப்படிப்பட்ட ஆக்களுக்கு தேவனால சரியா பயன்படுத்தப்படவே மாட்டேன். உனக்கு ஓடையும் தெரியணும், இருக்கையும் தெரியணும். இருக்கிறவங்க தான் ஓடுறதுக்கு பலம் வரும். கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகல போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், நடந்தாலும் கடப்பன ஓடினாலும் இழைப்படையா. இதை நீ அறியாயோ என்று வேத கேட்க. நமக்கு இன்னைக்கு உட்கார நேரம் இல்லை, அந்த உணர்வு நமக்குள்ள இல்லை. ஜபிக்கிற பொறுப்பும் தாகம் ஜபிக்க வேண்டும் என்று தெரியும், ஆனா நாம் ஜபம் நம்முடைய வாழ்விலே தேவன் அறிவார். நாம் ஒவ்வொருவரும் குறிப்பாய் கத்தட ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரும் எவ்வளவு நேரம் தேவனோட செலவழிக்கிறோம் என்பதை தேவன் அறிவார். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு அப்போஸ்தலர்கள் ஜெபத்திலே உபவாசத்திலே ஜெபங்களிலே அதிக நேரத்தை செலவழித்திருக்கிறார்கள். சபையாலே முதலாவது கிழமை உபவாசம், மூன்றாவது கிழமை உபவாசம் ஜெபம், மூன்றாவது கிழமை ஊழியர்களுக்கென்று உபவாச ஜெபத்தை பிரிச்சு வச்சோம். ஆனா there is no any change, not at all. It is really a miserable. இவைகளை பார்த்து நினைத்து உள்ளத்திலே நான் அழுகிறேன், தேவனுக்கு முன்பாக கதறுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆராதனைக்கு வந்து அதுல இருந்துட்டு நாம போறோம். இட் இஸ் எனஃப். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வா? இதற்காகத்தான் இயேசு உன்னையும் என்னை ரட்சித்தார். இதற்காகத்தான் இயேசு உயிரை உடக்காக எனக்காக சிலுவையில் தந்தார. இதற்காகத்தான் அபிஷேகத்தை பெற்றோமா? பெரிய ஊழியக்காரர் தான். யாரு? மிஸ்டர் பீட்டர். பட் யாரு? யோவா. எந்த ஊழியத்தில் என்கேஜ் ஆயிருந்தாங்களோ தெரியல. ஊழியத்தை விட்டுட்டு சபையில ஜெப வேலை ஒழுங்கு பண்ணிருக்கு பாருங்க. ஜெப வேலையாக 9 மணி நேரம் விட்டுட்டு ரெண்டு பேரும் போறாங்க. வேகம் எங்க போறீங்க? சேச்சிலும் சபையிலும் ஜெபநிலை நடக்குது. போறப்பா அவர்கள் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஊழியம் செய்யல. ஆகவே ஜெப நேரத்துக்கு தயவு செய்து நம்ம முக்கியத்தை கொடுக்கணும். இந்த ஜெப நேரத்தில் ஊழியத்தை செய்யாம இருங்க. ஆராதனை நேரத்தில் ஊழியம் செய்யறத நிறுத்துங்க. அப்படி நாம செய்தா அது நமக்கு விக்கிரகமாகும். இதுக்கு நம்ம மனசாட்சி சாட்சி. தேவனை ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதி, ஜெபம் பண்ண வேண்டிய இடத்துல ஜெபம் பண்ணு, ஊழியம் செய்ய வேண்டிய நேரத்தில் ஊழியம் செய். இதைத்தான் அப்போஸ்தலர்கள் கை கொண்டார். இப்படித்தான் அவர்கள் வாழ்ந்திருக்கார்கள், இப்படித்தான் அவர்கள் ஊழியம் செய்திருக்கார். இதற்கு ஏதாவது மாற்று திறம் இருக்கோ சொல்லுங்க. எல்லாம் தெரிந்தது போல நம்ம பாசாங்கு காட்டக்கூடாது. அவர்கள் பெற்ற அபிஷேகம் அப்படிப்பட்டது. தங்களை தாழ்த்தி செவ நேரத்துக்கு வந்து தங்களையும் மற்றவர்களோடு அடையாளப்படுத்தி தேவனுக்கு முன்பாக பிதாவே என்று சொல்லி அவர்கள் செபித்த போது அஸ்திபாரங்கள் அசைந்ததில் என்ன ஆச்சரியம் இருக்குது. நமக்கோ காலம் போகுது, கரையுது, கரைஞ்சிட்டே இருக்குது காலம். ஒருவேளை நீ இவைகளை நினைத்து திருந்தும் போது எவ்வளவோ காலத்தை நீ வீணாக்கிடுவாய். ஒரு மணி நேரம் கூட ஜெபிக்க முடியாமல் இருந்த பேதரு பெந்திகோஸ்தாலுக்கு பிற்பாடு ஜெபிக்கிற மனிதனாகவே அவர் பாத்திரப்பில் அப்போஸ்தலர் எல்லாருடைய ஜெப வாழ்க்கையும் பார்த்து சொல்லிருக்காங்க. ஐந்தாவது நம்பர் 5, விசுவாசம் பெருகியது. படிங்க யோவான் 20:25. சீக்கிரப்படி. மற்ற சீஷர்கள் கர்த்த்தரை கண்டோம் என்று அவருடைய சொன்னார்கள். அதற்கு அவர், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு
என் கையை அவருடைய விரலிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான்.
யார் சொல்றது? தோமா. யாரு தோமா? இயேசு கிறிஸ்துவுடைய நேரடி அப்போஸ்தலர். இயேசுவோடு இருந்து அற்புதங்களை அடையாளங்களை பார்த்தோம். அவர் சொல்ற இயேசுவை கண்டோம் என்று சொல்லும் பொழுது நோ 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 ஐ டோன்ட் பிலீவ். நான் அவரை கண்டு, கண்டது மாத்திரம் இல்லை, அவர் காயத்தை கண்டு அதுக்குள்ள என் விரலை விட்டு பார்த்தால் ஒழியதான். அப்பப்ப இப்படிப்பட்டவர்களை வைத்துத்தான் ஆண்டவர் நடத்தினார். அதுதான் பிரத்யேகமாக தோமாவுக்காக ஆண்டவர் இயேசு திரும்பி வந்து தோமாவே இயேசுவை கண்ட உடனே தொப்பண்டு விழுந்துட்டான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, கண்டதனால் நீ விசுவாசித்தாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். நீங்கள் நானும் இதுவரை இயேசுவை கண்டாலும் பார்க்க இல்லை, ஆனா இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமார் என்றும் அவர் உயிரோடு இருக்க என்று விசுவாசிக்கிற நாம் கர்த்தருடைய கண்களிலே பாக்கியவான்கள். இந்த வழிபாடு நமக்கு தந்த பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். சோ விசுவாசம், சோ இயேசுவை கண்டு கையை விரலை விட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன்னு சொன்ன அதே தோமாதான் நான் மேற் சொன்னது போல இந்தியா வரைக்கும் போயிருக்கிறார். இந்தியாவின் தென்மேற்கு திசை வரைக்கும் போயிருக்கிறார். போய் பிற்பாடு கடைசியில தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கிறார். அங்கே அவர் இரத்த சாட்சியாக மறித்திருக்கிறார். இயேசுவை கண்டு அவர் காயங்களில் விரலை போட்டால் ஒழிய நம்ப மாட்டேன்னு சொன்ன அதே தோமா இன்றைக்கு அதே இயேசுவுக்காக தேசம் தேசமாக தெரிந்து அதே இயேசுவுக்காக அந்த விசுவாசத்துக்காக தன் உயிரையும் கொடுத்தாரு. கர்த்தருடைய நாமத்தை அவர் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உடைய வாழ்வில் அவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டது. வாழ்க்கையை விசுவாசப்படி அவர்தான் எவரிய நிருபத்திலே நாம பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே, 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 விசுவாசத்தினால் இடக்காரியமான தேவடைய பிள்ளைகளே, அவர்கள் பெற்ற அபிஷேகம் அவ விசுவாசத்தை அகட்டி, அடியோடு அகட்டி விசுவாசத்தை அவர்களுக்குள்ளே பெருக்கி அந்த விசுவாசத்துக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க வைத்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு பயமுண்டார். தேற போறது, சீக்கிரம் போறேன். நம்பர் 7, ஏழாவது காரியம் வேண்டுமென்றால் பண்ணிக்கணும். ஆறாவது காரியம் இல்லையா? சோ எக்ஸ் அப்போ சொல்ல முதலாம் மூன்றாம் அதிகாரம் 1-8 வரை படிங்க. சோ ஆறாவது காரியம் என்னமென்றால் நான் நேரம் போ, ஆறாவது காரியம் அசாதாரண காரியங்கள் அற்புதங்கள் நடந்தது. ஆஃப்டர் த பெந்திகோஸ்ட் எனக்கு பெந்திகோஸ்ட் நாளைக்கு பிற்பாடு அப்போஸ்தலர்கள் மூலமாக அசாதாரண காரணங்களும் அற்புதங்களும் நடந்தது. சோ அவர்கள் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு அப்போஸ்தலர்கள் மூலமாக நடந்த அற்புதங்களை பார்க்கும் பொழுது நமக்கு வியப்பாக இருக்கிறது இல்லையா? சோ பேதுருடைய நிழல் கூட, நன்றா கவனிங்க, பேதுருடைய நிழல் கூட பட்டால் சுகமான். ஆகவே எனக்கு படிக்கும்போது ஆச்சரியமா இருந்தது. அவன் நடந்து போறதுக்கு முன்பாக பிணியாளிகளை ஜன நெருக்க கூட்டம் இருந்தபடியால ஜனங்களை கொண்டு போய் அவன் வருகிற இடங்கள் நடந்து போற இடத்துல ரோட்டு அருகில வச்சு என்ன தெரியுமா, அவன் வரும் பொழுது வெயில் அவனை நிழல் படும் பொழுது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட மனுஷனோட நிழல் கூட பட்டும் பொழுது அற்புதம் நடக்கிறேப்பா. அது என்ன ஆச்சரியம் யோசிச்சு பாரு. அவன் நடந்து போக அவன் நிழல் பட்டவர்கள்லாம் குணமானார்கள். அது மாத்திரம் அவருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவருடைய உடுப்பு அவருடைய ஆடைகளை கொண்டு போடும் பொழுது கூட சிலங்கள் சுகமாகிருக்கு. எப்பொழுது ஆர்ட் ஆஃப் பெண்டிகோஸ்ட் அசாதாரண காரியங்கள் நடந்தது பாருங்க. அவர்கள் பெற்ற அபிஷேகம் என்ற கருமான தேவடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் சபைகளிலே வெளியிலே கர்த்தருடைய நாமத்திலே இப்படிப்பட்ட அசாதாரண காரியங்கள் நடக்க வேண்டும் என்று நாம ஊக்கமாக ஜெபிக்கணும். ஏன் தெரியுமா, இந்த காலத்துல அறிவு பெருகி போகுது. மனுஷன் அறிவு பிடிச்சு கொள்ள விஞ்ஞானத்தை நம்புகிறான் நம்புகிறான். காலத்தில் தேவனுடைய சுப்ப நச்சுற ஆண்டவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமுள்ள செயல்கள் அசாதாரணமான காரியங்கள் அற்புதங்கள் நடக்கும் ஊக்கமாக நாம் ஜெபிக்கணும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவோம். ஜனங்கள் மனம் திரும்பி குணப்படத்தக்கதாக, உதாரணத்துக்கு சொல்ல போன, நாங்கள் இந்த தேசத்தில் வந்தபோது நம்முடையவர்கள் மொழி தெரியாது, இடம் தெரியாது, கேம்படி இருந்தார்கள். அவர்களுக்கு போய் கேம் கேம்பாக போய் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது இலகுவிலே ஏற்றுக்கொண்டார்கள். ஆரம்பத்திலே அதிகமானவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், மனம் திரும்பின, குணப்பட்டார். ஆனா இன்றைக்கோ அடுத்த சந்ததி வளர்ந்து இப்ப என்ன கேட்கிறாங்க தெரியுமோ, எங்களுக்கு எல்லாம் இருக்குது, இயேசு எதற்கு அப்படின்ட்டு. இப்ப அவங்களுக்கு மொழி தெரியும், இடம் தெரியும், நாட்டு வழக்குகள் தெரியும், அறிவு, படிப்பு, கம்ப்யூட்டர், விஞ்ஞானம், பணம், பொருள், ஆகவே பேசுவது டைரக்டாக வெளிப்படையாக கேட்கிறார்கள். அந்த அளவுக்கு மனுஷனுக்கு அறிவும் பணமும் புத்தியும் பெருகி போச்சு. சோ இப்படிப்பட்ட காலத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் செய்ய வேண்டும் மனுஷன் நம்ப. ஏனென்றால் ஒரு மனுஷனுடைய அறிவுக்கும் படிப்புக்கும் பணபலத்துக்கும் எல்லை இருக்குது, ஆனா நம் ஆண்டவருடைய வல்லமைக்கோ எல்லை இல்லை. ஆகவே இந்த காலகட்டத்தில் அறிவு விஞ்ஞானமும் பெருகி போய்விட்ட இந்த காலத்தில் கடைசி நாட்களிலே அறிவு பெருகி போகும் என்று வேதம் அதையும் தெளிவாய் சொல்லுது. ஆகவே இது கடைசி நாட்கள் தான், சந்தேகம் இல்லை. இந்த கடைசி நாளிலே ஒரு கூட்ட ஜனத்தை நாம் ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தணும், ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுத்தணும். அதற்கு தான் சபை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஊக்கமாக ஜெபிக்கணும். வரும் நாட்களிலே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜனங்கள் மனம் திரும்பி குணப்படத்தக்கதாய் அசாதாரண காரியங்கள் அற்புதங்கள் நடக்கும்படி நாம் ஜெபம் பண்ணுவோம். அவர்கள் அபிஷேகம் பெற்ற பிற்பாடு அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்க, பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அப்படிப்பட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு போய்விட்டேன். சரி, நம்பர் 7, ஏழாவது காரியம் இப்ப பாருங்க. ஏழாவது அபிஷேகத்தினால் உண்ட அழகான மாற்றங்கள், ஏழாவது காரியம் என்றுவென்றால் அவர்களுக்குள்ள இருந்த பொருள் ஆசைகள், பண ஆசைகள், சொந்த பொறுப்பம் எல்லாம் செத்து போயிடுச்சு. எப்படி இதை நான் விவரிக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கை அப்படி மாறி இருக்குது. அதுக்கு இரண்டாம் அதிகாரத்தில் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு மூன்றாம் நாலாம் அதிகாரம் அஞ்சாம் ஆறாம் அதிகாரங்களை வாசித்து பார்த்தால் அங்கு நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது மெய்சிலிருக்கிறது. காரணம் அவர்கள் பெற்றுக்கொண்ட பெந்தெகோஸ்தே அனுபவம் தான் அதுக்கு அடிப்படை. கர்த்தருடைய நாமத்துக்கு போய்விட்டார். எனக்கு அறிவுமானவர்களே, அவர்களுக்கு இருந்த பணநாசு பொருளாசு எப்படி நான் இதை பில்டப் பண்றேன் படியுங்க. மத்திய சுவிசேஷம் ஒரு வசனம், 19 அதிகாரம் பேதுரை குறித்த ஒரு வசனம் அங்கே சொல்லப்படுது. 19 அதிகாரம், மத்தேயு 19 அதிகாரம் 27 வசனம், நல்லா கீழே பாருங்க, மூலையில பாருங்க.
அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு
இப்ப பாருங்க. பேதுரு இயேசுவை பார்த்து கேட்கிறார் டைரக்டாக, இதோ நாங்கள் எல்லாத்தையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும். அப்படியா, படியுங்க, படி. எல்லாத்தையும் விட்டு
அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான்.
அவனோட மைண்ட பாருங்க, அவனோட வார்த்தைய பாருங்க. யார்கிட்ட பார்த்து, ஒருவேளை நம்ம போல ஒரு ஊழியக்கான பார்த்து கேட்ட, அவன் யார பார்த்து கேட்கறது தெரியுமோ, இயேசு பார்த்து கேட்கிறானுங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மை பின்பற்றினோமே. கலிலேயா கடலோரத்துல இத்தனை வருஷமாக நான் செய்து வந்த தொழிலையும் விட்டு, வள்ளத்தையும் விட்டு, ஓட்டையும் விட்டு, வலையையும் விட்டு, எல்லாத்தையும் விட்டு உண்மையும் பின்பற்றி வந்தேனே, எல்லாத்தையும் விட்டு உண்மை எனக்கு என்ன கிடைக்கும். அவங்க மைண்ட் அது,
அவன் எண்ணம் இந்த பூமியை சுற்றிதான் இருந்தது. இந்த பூமியிலே, இந்த உலக வாழ்விலே எனக்கு என்ன கிடைக்கும்? ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்டாங்க, ஆண்டவரே இக்காலத்திலாம் இஸ்ரவேலருக்கு ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பேன். ஏன்னா அவங்களெல்லாம் இயேசுவை இந்த உலகத்துக்குரிய காரியத்துக்காகவே பார்த்தார்களே ஒழிய, பரத்துக்கெடுத்த தேவகுமாரனாக சிந்திக்கிற அந்த தன்மை அவளுக்குள்ள இருக்கல. ஆனால் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு, பெந்தேகோஸ்து நாளுக்கு பிற்பாடு, இந்த பேதுரு இப்படி இருக்கவே இல்லைங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு பின்பற்றினோமே எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்ட அதே பேதுருடைய வாழ்க்கை, அவன் பெற்ற அபிஷேகம் பெந்தேகோஸ்து நாளிலே அவனுக்குள்ளே ஆழமான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணபடியால் அவனுடைய வாழ்க்கை அப் அண்ட் டவுனாகி, இயேசுவே எனக்கு சொத்து, அவரோடு வாழ்வதே வாழ்வு, அவருக்காக வாழ்வதே வாழ்வு என்று அலைந்து தெரிந்து போற இடமெல்லாம் இயேசுவை பற்றி சொல்லி 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 அவர் வார்த்தைகளுக்கு ஆதாரமாக அற்புதங்களை செய்து இயேசுவை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து தன் உயிரையும் அவருக்காக ஒப்பு கொடுத்தார். இப்ப அதுக்கு பிறகு அவன் கேட்கல எங்களுக்கு என்ன கிடைக்கும். ஆகவேதான் வேதத்துல வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் விட்டு கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்களா. எனக்கு பிடிக்கும் அந்த வசனம். சோ சபையில இந்த விசுவாசிகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அப்போஸ்தலருடைய பாதத்துல காலில் கொண்டு வச்சிருக்காங்க. நன்றா கபடிங்க, நான் சத்தியத்தை பேசுறேன், ஆண்டோட வசனத்தை பேசுறேன். தங்களுக்கு உண்டான ஆஸ்தி நிலங்களை வீடுகளை உண்டான எல்லாவற்றையும் விட்டு அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வச்சிருக்காங்க. அப்படியானால் ஆதி திருச்சபையில இருந்த தேவனுடைய ஊழிகளுக்கு பணம் பாதத்துல இருந்தது. ஆனா இன்றைக்கோ தேவ ஊழியலுக்கு பணம் தலையில இருக்குது. ஆகவேதான் பல பிரச்சனைகள் உருவாகுது. நான் சத்தியத்தை பேசுறேன், எவரையும் கிரிட்டிசைஸ் பண்ண, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். எல்லாவற்றையும் விட்டுட்டு நீதான் கதியண்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டவன், இப்ப பணம் எல்லாம் வருதையா, கத்த கத்தையா வருது, கொண்டு வந்து எங்க செய்ய, அவன் பாதத்துல வைக்கிறான், அவன் ஒரு பைசாவும் கூட அவனோட மன இச்சிக்கல. ஏன்னா அவன் பெற்ற அபிஷேகம் அப்படிப்பட்டது, அவன் பெற்றுக் கொண்டது பரிசுத்தாவின் அபிஷேகம் அல்லவா. அந்த விருப்பங்களையே களைந்தெடுத்து விட்டது. ஏடா ஏன் தெரியுமா, நான் இந்த உலகத்துக்கு சொந்தமானவன் அல்ல, நான் இதை கொண்டு போறது அல்ல, இது தேவனுடைய ராஜ்யத்துக்கு, இது தேவனுடைய பணிக்கு, இது தேவனுடைய ஊழியத்துக்கு, இது ஏழைகளுக்கு, இது விதவைகளுக்கு, பகந்து கொடுங்க என்று அவருக்கெல்லாம் ஆட்களை நியமிச்சுட்டு அவன் அதை தொடாமலே இருந்துட்டான். பாருங்க, தன் கைகளை சுத்தமாக வைத்து விட்டான். தேவனுடைய மனுஷன் அல்லவா அவன், பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அப்படிப்பட்டதல்லவா, தேவனுக்கு பயப்படுறதல்லவா. ஆகவே அதுக்கு ஒரு கூட்டத்தை ஏழு பேர் கொண்ட ஒரு குரூப்பை நீங்க பார்த்துக்கொள்ள, பந்தி விசாரணை எல்லாம் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, காசு பொறுப்பெல்லாம் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, தங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை பிரசங்கிப்பதிலும் உறுதியாய் தரித்திருப்போம். நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அப்படிப்பட்டது. சத்தியத்தை அறிவிகள் சத்தியமுகளை எடுத்துல இன்றைக்கும் அழிந்து போகிற பொன் பொருள்களை சேர்த்து 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 உலகத்தவர்கள் போல அதை சேர்க்கிறதுலேயே நோக்கம் வைத்து அதிலேயே நோட்டம் வைத்து நாசுக்காக நழுவுறவர்கள் தேவரோ எழுதத்தை அறிகிறார். என் மனசில என் இதயத்தில் எதற்கு இடம் இருக்கிறது என்பதை தேவன் ஒருவர் மாத்திரமே அறிவார். ஆனா நீ சுத்த இருதயத்தோடு சுத்த மனசாட்சியோடு சுத்த இருதயத்தோட கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற தைரியம் உனக்கு இருக்கணும். நீ எதற்காக வாழ்கிறாய், நீ இந்த உலகத்தில் எதை தேடுகிறாய், நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எப்படிப்பட்டது, உன் மனதின் எண்ணங்கள் என்ன, உன் மனதின் யோசனைகள் என்ன, உன் மனதில் நீ எதை அதிகமாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய். தெரியுமோ, பூமிக்குரியவன் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறான். மாமிச சிந்தை மரணம், ஆவி சிந்தையும் ஜீவனும் சமாதானம் என்று ரோமர் 8:10 நான் வாசிக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், நீங்க என்ன யோசிக்கிறீங்க என்பதையும் தேவன் அறிவார், நான் அறிய வேண்டிய அவசியமும் இல்லை. பட் காட் நாஸ் எவரித். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். நானும் இப்போ அதைத்தான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். எந்த நிலம், எந்த இருதயம், எந்த நிலம் எப்படிப்பட்டது என்பதை தேவன் அல்லவோ அறிவார். அவர் ஒருவராவது கெட்டு போயிடக்கூடாது. இது தேவனுடைய இருதயத்தின் அதன் தன் இரத்தத்தை சிந்தி தன் உதிரத்தை தந்து தன் உயிரையும் தந்து என்னையும் உன்னை மீட்டுக் கொண்டிருக்க அந்த தெய்வத்தை ஒருவரை நாம் உழந்து கொண்டது. எட்டாவது காரியம், பண ஆசை பொருளாசைக்கும் படித்தாங்க. எட்டாவது காரியம், கர்த்தராகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். எட்டாவது காரியம் அவர்களுடைய வாழ்விலே, அப்போஸ்தலர் மூன்றாவது அதிகாரம்
அவருடைய
நாமத்தினாலே,
அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க
சுகத்தை. அலங்கார வாசலில அலங்கோலமாக உட்கார்ந்திருந்த அந்த சப்பாணி இப்ப எளிமை நடக்கிறத பார்த்ததுல ஜனங்களுடைய கவனம் எல்லாம் இப்ப யார் பக்கத்துல? யோவான் மேலேயும் பேதுரு மேலே. ஹலோ, சப்பாணி எளிமை நடந்த உடனே ஏராளம் அங்கு இருந்த ஆலயத்திலிருந்து ஆலயத்திலும் உள்ளும் வெளியிலும் இருந்து எல்லாருடைய பார்வையும் ஆர் மேலும், யோவான் மேலும், பேதுரு மேலும். சோ இந்த நேரத்தில் எல்லாரும் அவர்களை நோக்கி பார்க்கும் பொழுது இவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமோ? இவன் பெற்ற சுகம் எங்கட பக்தினாலோ எங்கள் சுய புத்தினாலோ அல்ல. இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே, அவர் தான் இவனை சொத்தமாக. சோ ஜனங்கள் இவர்களை நோக்கி பார்க்க இவர்கள் யாரை காட்டுறார்கள்? இயேசு. அவர் தான் இயேசுதான், அவருடைய நாமத்தில் தான் சொத்தமான, அவர் தான் அற்புதம் செய்தார், அவர் தான் குணமாக்கினார், அவர் தான் விடுதலாக்க, அவர் தான் இயேசுதான், இயேசுதான். அவரை காட்ட ஜனங்கள் இவரை பார்க்க, இவர்களை பார்க்க, இவர்கள் இயேசுவை தாங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் இயேசுவை மகிமைப்படுத்துறவர்கள். அவர்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம், அப்போஸ்தலர்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் இயேசுவை மகிமைப்படுத்துறதாக இருந்தது. அப்போஸ்தலருடைய ஊழியம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துறதாக, பிரியப்படுத்ததாக இருக்கிறது. ஆனால் இன்றைய ஊழியங்களுடைய நிலவரங்களை பார்க்கும் பொழுது என்னத்தை நாம் சொல்லுவது? இதை குறித்து இந்த இடத்துல பேச அதிகமாக நான் விரும்பல. பேச சொன்னா ஆண்டு சொன்ன சொல்லுவேன். என்ன கவனிங்க, இந்த ஏனென்றால் இன்றைக்கு இவர் ஜெபம் பண்ணினால் சுகமானாரு, அவர் ஜெபம் பண்ணார் அற்புதம் நடந்தது என்று ஆட்களை குறித்த பெயர்கள் தான் அட்வர்டைஸ்மெண்ட்ல டிவியில வர்றதை பார்த்து அழுகிறதா அல்லது சிரிக்கிறதா? எனக்கு ஆனா பைபிள் நாம பார்க்கும் பொழுது அப்போ அவர் எங்க நீங்க பார்க்கறது என்ன? இவன் பெற்ற சர்வாங்க சுகம் அது ஆண்டவர் இயேசு கொடுத்த, அவர் தான் அவர் இயேசு வெளிப்படுத்துறாங்க, அவரை மகிமைப்படுத்துறாங்க, அவரை பக்கமாக டைரக்ட் பண்ணாங்க. ஆனா இன்றைக்கோ அவர் ஜெபிச்சாரு, இவர் ஜெபிச்சாரு. இன்றைய செய்தி, இன்றைய டெலிவிஷன்ல நாம பார்க்கும் பொழுது இயேசு எங்க? அற்புத ஊழியம் ஒன்பதாவது, ஒரே இருதயம் ஒரே மரம், நாலாம் அதிகாரம் பிடிக்கப்படுகிறது, 32 வசதப்படுகிற 4:32.
விசுவாசிகளான
திரளான கூட்டத்தார், ஒரே இருதயம், ஒரே வண்ணஸ், ஒரு மனம். அவர்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அவர்களுக்குள்ள ஒரு மனதை, ஐக்கியத்தை, ஏக சிந்தையை கொண்டு வந்தது. கடைசியாக அதே வசனத்தை திரும்ப படிங்க, 10வது காரியம் கடைசியாக படிங்க, வாசித்த வசனத்தை படிங்க, வாசிச்ச வசனத்தையே திரும்ப படிங்க.
விசுவாசிகளாய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவர்களில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது.
ஒரே இருதயமும் ஒரே மனமும் இருந்தது, விளைவு என்ன? சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. இதை குறித்து நான் பேசுவா, நீங்களே சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டார்கள், அப்போஸ்தலர்கள் ஓடியத்தின் மூலமாக அநேக தொடப்பட்டார்கள், சபை ஒகோடு வளர்ந்து விழுந்தது. நடந்த சம்பவம் என்ன? ஒருவனும் தனக்குண்டானது என்னுடையதில் சொல்லல, சகலவும் பொதுவாக இருந்ததா? மற்றவர்களை குறித்த கரிசனை, சபையிலே இருக்கிற மற்றவர்களை குறித்த ஒரு கரிசனை, மற்றவர்களை குறித்த ஒரு நல்லெண்ணம், மற்றவர்களும் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல இதயம் அவர்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற கருமானவர்களை அபிஷேகம் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். மனுஷ புத்தியினால் அவர்களை நாம மாற்றவே முடியாது. ஆவியானவர் தருகிற அபிஷேகம், தேவன் தருகிற அபிஷேகம் தான் இப்படிப்பட்ட மாற்றங்களை நமக்குள்ளே கொண்டு வரும். அபிஷேகத்தினாலே உண்டான அழகான ஆழமான மாற்றம் கர்த்தருடைய நாமத்தில் எழுதிருப்போமா? சோதர குணம் எல்லோரிடம் எழுதிருந்து கத்தரை நோக்கி நாம் போவோம். ஆவியின் அபிஷேகம் வாழ்க்கையை மாற்றி போடுறது பாருங்க. சிந்தனையிலே திருப்பம், நோக்கத்திலே மாற்றம், வாழ்க்கையின் செயல்பாட்டிலே நடைமுறையிலே மாபெரும் திருப்பம், ஆவியின் நிறைவு, ஆவியின் அபிஷேகம், பெந்தேகோஸ்தே நாளின் அனுபவம், அப்போஸ்தலர் வாழ்விலே அருளின மாபெரும் மாற்றங்கள், மரணபரியந்தம் கொஞ்ச நாள் அல்ல, ஏதோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் அஞ்சு வருஷம் அல்ல, அவர்கள் மரிக்கும் வரையந்தம் அவர்களுக்குள்ளே அந்த மாற்றம் தொடர்ந்து அந்த ஆவியின் வல்லமை கிரியை செய்து கொண்டே இருந்திருக்கு. என கருமானவர்களே, அப்போஸ்தலர்கள் போய்விட்டார்கள், ஆனால் ஆவியானவர் இன்றைக்கும் இருக்கிறார். அவர்களை நடத்தின அதே ஆவியானவர் தான் நம்மை நடத்துகிறார். அவர்கள் பெற்ற அபிஷேகம் தான் நாமளும் பெற்றிருக்கிறோம். ஒரே ஆவியானவர், ஒரே ஆவியினால தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை மாறட்டும், நம்முடைய நோக்கம் மாறட்டும், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அசுத்தங்கள் ஆவியினால சுட்டரிக்கப்படட்டும். ஆவியானவர் நமக்குள்ளே மாபெரும் மாற்றங்களை உண்டாக்க உருவாக்க நம்மை நம்ம விட்டுக் கொடுப்போம், ஒப்புக் கொடுப்போம்.